பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவர் துதி விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், தொழுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்கள் நாயகர், நீரே எங்கள் இரட்சகர், தேவனுடைய குமாரனே, எங்களுக்காக பாவமானவரே, எங்களுக்காக சாபமானவரே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரட்சகரே, உம் பரிசுத்த நாமத்தை சபையிலே தொழுகிறோம் ஐயா. உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியான தேவரே, பரிசுத்த ஆவியாகிய தேவரே, சத்தியத்தை எங்களுக்கு போதித்து அதன்படி நடத்துகிற தேவ ஆவியானவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், தேவனை தேடுகிற உணர்வு உண்டாகட்டும், ஆண்டவருக்காக வாழுகிற வாஞ்சை வைராக்கியம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவரே, அதை நீர் எங்களுக்குள்ளே செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. திருப்பிக்கொள்வோம். தாரியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம். தாரியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
மறைபொருளை வெளிப்படுத்துகிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாட்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொற்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிட்டு, அப்பொழுது மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாயி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் வேகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிட்டு, சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாய் பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொற்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தை என் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீ ராஜா.
சரி, பொதுவாக எல்லா தேவருடைய பிள்ளைகளும் அதிகமாக வாசித்த வேதப்பகுதி, வாசிக்கிற வேதப்பகுதி. தாரியேல் தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நேபுகாத்நேச்சார் என்கின்ற பாபிலோனிய ராஜா ஒரு நாள் அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார். சொப்பனத்தை கண்டார். ஆனால் இதற்கு ஆச்சரியம் என்னவென்றால், கண்ட சொப்பனம் என்னன்னு தெரியல. அது மட்டுமல்ல, அதை சொப்பனத்துக்குரிய விளக்கமும் புரியல. இதனால் அவருடைய ஆவி கலங்கிட்டு அவருக்குள்ளே பயம் உண்டாயிற்று. எனவே அந்த சொப்பனத்தையும் அதற்குரிய விளக்கத்தையும் அறிய தன் ராஜ்யம் இங்குள்ள யானைகள், அறிவாளிகள், சாஸ்திரிகள், சோதனைகள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். கூட்டி சேர்த்து தான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தனக்கு விளங்கப்படும்படி கேட்கிறார். ஆனால் அவர் ராஜ்யத்தில் இருந்த எந்த ஞானிகளாலும், எந்த யோசியராலும், எந்த சாத்திரக்காரராலும் ராஜாவின் சொப்பனத்தை சொல்ல முடியவில்லை. அதன் அர்த்தத்தையும் கூற முடியவில்லை. அப்பொழுது அந்த ஞானிகளும் சாஸ்திரிகளும் ராஜாவை பார்த்து சொன்னார்கள், ராஜாவே, நீ கண்ட சொப்பனத்தை சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை தெரிவிப்போம் என்றார். ஆனால் ராஜா அதற்கு இடங்கவில்லை. அப்ப ராஜா சொல்கிறாரு, நீங்கள் என் சொப்பனத்தை சொன்னால் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புவேன். ஆகவே நீங்கள் நான் கண்ட சொப்பனத்தையும் அதற்குரிய விளக்கத்தையும் நீங்கள் சொல்லியாக வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுவீங்க என்ற ஒரு கடுமையான ஒரு ஒரு திட்டம், ஒரு முடிவு அங்கே ஏற்படுத்தப்பட்டது. என கருமானவர்களே, இந்த பாபிலோனை குறித்தும் இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை குறித்தும் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்வது பொருத்தமா இருக்கும் நம்புகிறேன். இந்த பாபிலோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்திலே பெர்ஃபெக்ட் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்திலே 5 ராஜ்யங்கள் குறிப்பிடப்படுகிறது. இந்த ராஜ்யங்களை குறித்தும் அதன் சொப்பனத்தின் விளக்கத்தை குறித்துதான் பிற்பாடு தானியேல் விளக்கத்தை கொடுக்கிறார், சொப்பனத்தை சொல்கிறார். சோ பாபிலோனது குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பாபிலோன் நகரம் மிகவும் பேர் பெற்றதாக இருந்திருக்கிறது. இந்த பாபிலோன் நகரம் கிட்டத்தட்ட 14 மைல் நீளமும் 14 மைல் அகலமும் கொண்ட சச்சதுரமான ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. 14 மைல் நீளமும் 14 மைல் அகலமும் கொண்ட சச்சதுரமான ஒரு மிகப்பெரிய விஸ்தாரமான பட்டணமாக காணப்படுகிறது. இதுல இருக்கிற மிக சிறப்பு என்னவென்றால், அந்த பட்டணத்தை சுத்தி நேபுகாத்நேச்சார் கட்டின மிக பிரசித்தி பெற்ற மதிலாகும். தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காகவும் தன் அரசாட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தான் இருந்த அந்த மாகாணத்தை சுத்தி அவர் மிகப்பெரிய ஒரு பதிலை, ஒரு பதில் சுவரை கட்டுவித்தான். அந்த சிவரை அவன் அங்காங்கு அவன் மேற்கொண்ட தேசங்களில் இருந்து அடிமைகளாக கொண்டு வந்த ஜனங்களை வைத்து அந்த மதிலை கட்டியிருக்க கூடும். இந்த மதிலே இருக்கிற இந்த மதிச்சுவரில் இருக்கிற சிறப்பு என்னவென்றால், இந்த மதிச்சுவருடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 350 அடி உயரமா, கிட்டத்தட்ட 350 அடி உயரம், கிட்டத்தட்ட 90 அடி அகலம். இவ்வளவு விஸ்தாரமான, இவ்வளவு உயரமான, இவ்வளவு பிரமாண்டமான ஒரு பெரிய மதில் சுவரை 14 மைல் நீளமும் 14 மைல் அகலமும் கொண்ட தன் நகரத்தை சுத்தி கட்டி தன் ராஜ்யத்தை அவர் அமைத்துக் கொண்டார். ஒரு நாள் தான் கட்டின இந்த மதில் சுவரின் மேல் நின்றுதான், நான் கட்டின பாபிலோன், என் வல்லமையின் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின பாபிலோன் என்று அவன் சொன்னபொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவனுடைய ராஜ்ய வாரம் அவனை விட்டு நீங்கி சென்றும் அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து இரவிலே படியிலே நடைந்து பகலிலே வெயிலிலே காய்ந்து அவன் தலைமுடியெல்லாம் சிறகு பறவைகளை சிறகு போலவும் அவருடைய நிகங்களெல்லாம் நீண்டு வளர்ந்து ஒரு மிருகம் போல 7 ஆண்டுகள் அவன் ஒருவரால் கண்டுகொண்டு விடாமல் காட்டிலே தடிச்சியாக விடப்பட்டிருக்கிறான். ஏற்கனவே தனியினால சொல்லப்பட்ட சுப்பிரத்தின் அர்த்தத்தின்படி 7 ஆண்டுகள் உணர்வற்றவனாக, ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டவனாக, தன்னந்தறியவனாக ஒரு மிருகத்தை போல இவன் கிடந்து தேவனுடைய காலம் நிறைவேறின போது, சரியாக 7 ஆண்டுகள் முடிவடைகிற போது, அங்கு வேத சொல்றது அவருடைய புத்தி அவனுக்குள்ள திரும்பி வந்ததாம். புத்தி அவனுக்குள்ள திரும்பி வந்தபோது அவனுடைய மந்திரிகள் எல்லாம் அவனை தேடி வந்தார்களாம். மந்திரிகள் எல்லாம் அவனை தேடி வந்தபோது திரும்பவும் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் கட்டிக்கொண்டான் சொல்லியும் பிற்பாடு அவன் எழுதின கடிதத்திலே அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனே தேவனென்றும் அவர் உயர்ந்தவர்களை தாழ்த்தவும் தாழ்ந்தவர்களை உயர்த்தவும் கூடும் என்கின்ற வார்த்தையை எழுதி அவன் முடித்து தன் ராஜ்யத்தை முடிகிறார். என கருமானவர்களே, கிட்டத்தட்ட 82 வயசு வரைக்கும் இந்த நேபுகாத்நேச்சார் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் வரைக்கும் அவன் பாபிலோனை அரசாட்சி செஞ்சிருக்கிறான். சோ இந்த 44 ஆண்டுகள் நேபுகாத்நேச்சார் பாபிலோனை அரசாண்ட காலத்திலேதான் இந்த ராஜா இந்த சொப்பனத்தை கண்டிருக்கிறார். இவன் படுக்கைக்கு போகும் பொழுது இந்த ராஜா படுக்கைக்கும் போகும் பொழுது அல்லது படுக்கையிலே சாய்ந்திருக்கும் பொழுது இவனுக்குள்ளே ஒரு விசித்திரமான எண்ணம் வந்துட்டது. அது என்ன எண்ணம் என்றால், பூமியின் ராஜாக்களே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அவன் அடிமை கொண்டான். எல்லா ராஜ்யங்களை ஜெயித்து தன் சாம்ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்த பிற்பாடு அவன் படுத்திருந்த வேளையிலே அவனுக்குள்ளே ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றிட்டு, அது என்னவென்றால், இனி சம்பவிக்க போறது என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட், அடுத்தது என்ன என்கின்ற ஒரு கேள்வியோடு, அந்த நினைவுகளோடு, அந்த எண்ணங்களோடு இவன் படுத்து தூங்கியிருக்கிறான். அவன் அந்த அந்த எண்ணங்களோடு அவன் படுத்த போதுதான் இனிமேல் இந்த உலகத்தில் சம்பவிக்க போற காரியங்களை குறித்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எழும்ப போகிற சாம்ராஜ்யங்களையும் இந்த உலகத்தின் முடிவையும் குறித்து தேவாதி தேவன் ஒரு அந்நியனான ஒரு தேவனை அறியாத ஒரு ராஜாவுக்கு தான் அதை குறித்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சோ இப்படியான இனி சம்பவிக்க போற என்னங்கள் சொல்லி நினைவுகளோடு அவன் படுத்து தூக்கும் பொழுது அவனுக்குள்ள இந்த சொப்பனும் வந்தது. ஆனா சொப்பன கண்டான் என்கின்ற உணர்வு இருந்தது, சொப்பனம் கண்டான் என்கின்ற நினைவு இருந்தது. ஆனா என்ன சொப்பனம் என்று புரியவில்லை. என்ன சொப்பனம் என்று மட்டுமல்ல, அதன் அர்த்தமும் புரியாதபடியால் அவன், நான் முதல் சொன்னது போல அவருடைய ஆவி கலங்கி எல்லா சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் அழைத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போன பிற்பாடு தானியில் அங்கே கொண்டு வரப்பட்டு பரிசுத்த தேவருடைய ஆவியை பெற்ற விசேஷித்த தேவருடைய மனுஷனாகிய தானியில் அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லுகிறார். சோ தன் ராஜ்யம் எங்குமுள்ள ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் சோதரிகளையும் கொலை செய்ய ராஜாவினாலே கட்டளை பிறந்த போது இதன் முகாந்திரம் என்னவென்று சொல்லி தானியல் அதை அறிந்து அவன் பிரதானிகளிடத்திலே போய் சொல்லுகிறான், நான் சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிறேன், ஒருவரை கொலை செய்ய வேண்டாம், என்னை ராஜாவிடத்திலே கொண்டு போங்க சொல்லி அவன் கேட்கிறார். அப்படியே தானியல் தேவ சமூகத்துக்கு வருகிறான். அந்நியனாகவும் அந்நிய ராஜாவினால அடிமை கொள்ளப்பட்டும் அடிமை போல இருந்த அந்த தானியல் இப்பொழுது தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனாலே உயர்த்தப்பட்டு, தேவனாலே மேன்மைப்படுத்தப்பட்டு தேவ சமூகத்துக்கு, ராஜ சமூகத்துக்கு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். அப்பொழுது அவன் நின்று கொண்டு அந்த சிலைக்குரிய அர்த்தத்தை சொல்லுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்ப வாசிக்க கேட்ட பகுதி அவன் கண்ட சொப்பனமாகும். அந்த சொப்பனத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அவன் கண்ட சொப்பனம் ஒரு சிலை என்று தானியல் சொல்லுகிறார். அந்த சிலையின் தலை பசும் பொட்டாக இருந்ததென்றும் மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்ததென்றும் அதற்கு கீழே வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்ததென்று சொல்லியும் அதன் கால்கள் இரும்பாக இருந்ததென்று சொல்லியும் அதன் பாதங்களும் விரல்களும் களிமண்ணும் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருந்தேன்னு சொல்லி ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். தயவு செய்து டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். ஆண்டவருடைய வசனத்தை கேளாதபடி உங்களுடைய மைண்டை சத்துரு அங்கும் இங்கும் அலக்களிக்க விடாதீங்க. அது பிசாசுடன் ஒரு மிகப்பெரிய தந்தை. அவர் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஓர் ட்ரெயின் யுவர் மைண்ட். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க நம்முடைய சிந்தையை நம்முடைய நினைவை ஆயுதப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள் சொல்லி இயேசு சொன்னார். இன்னொரு பக்கத்தில் கேட்கிறவன் உணர்வடைய கடவுள் என்று சொல்லியும் இயேசு சொன்னார். இன்றைக்கு ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் கேட்கிற வசனத்தை உணராமல் இருக்கிறதா மிகப்பெரிய பரிதாபமும் பயங்கரமாகும். நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரும் வரும்பொழுதும் நடக்கும் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னாரே. நடந்தது என்ன, நோவா ஜலத்தின் அழிவை குறித்து ஜலப்பிரவாகத்தை குறித்து அவன் அறிவித்துக் கொண்டே இருந்தான், அவன் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான், அவன் பேசினான், தேவட வார்த்தைகளை பேசினான், தேவனை கொண்டு பேசினான், தேவ ஆவின மூலமாக பேசினான், ஜனங்கள் கேட்டார்கள் கேட்ட வார்த்தையை உணராமல் போனபடியால் ஜலப்பிரளயம் வந்தது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள் தான், உணர்வடையாமல் இருந்தபடியால் அப்படி அனைவரும் அள்ளுண்டு அவர்கள் அழிந்து போனவர்களை நமக்கு வேதம் போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமார் வரும்பொழுதும் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் இங்கே பொருத்திக் கொள்வது நல்லதாகும். எனக்கு அருமானவர்களே, சொப்பனத்தை சொன்னது தானியல், சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தையும் சொன்னதை நாம் பார்க்கக்கூடிய தலை பசும் பொன்னு சொல்லி தானியல் தீர்க்கதரிசி சொல்கிறாரே. அந்த பசும் பொன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை, நேபுகாத்நேச்சாரின் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த அந்த பசும் பொன்னாகிய தலை நீரேதான் என்று சொல்லி ராஜாவை பார்த்து தானியல் சொல்கிறார். அவர் தலையாகிய பசும் பொன்னாகிய தலை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. பிற்பாடு அதற்கு பிற்பாடு எழும்பின புயங்களும் மார்பும் புயங்களும் வெளியாக இருக்கிற சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, அது கிரேக்க சாம்ராஜ்யமாக இருக்கிறது. பிற்பாடு இரும்பாக இருந்த ரெண்டு கால்களும் அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த உலகத்திலே அதிக ஆண்டு அரசாட்சி செய்த சாம்ராஜ்யம் என்றால் அது ரோம சாம்ராஜ்யமே. இரும்பு போல அது உரமாக இருந்தது என்றும் சரித்திரம் சொல்கிறது. இந்த ரோம சாம்ராஜ்ய உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலேதான் நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே வந்து பிறந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாம்ராஜ்யங்களை உருவாக்கின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே சிசுவாக வந்து உதித்தார். எப்பொழுது என்றால் ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்த பிற்பாடு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப உலகத்தின் முடிவிலே கடைசி நாட்களிலே சம்பவிக்க போறதை இங்கே இந்த சிலையிலே சொப்பனத்திலே அவர் கண்டார்ன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இரண்டாம் அதிகாரம் 29 வசனத்திலே இனிமே சம்பவிக்க போறது என்ன என்கிற நினைவோடு அவர் படுத்திருக்க, 2 அதிகாரம் 45 வசனத்திலே இனி சம்பவிக்க போறது என்ன என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்ல, கடைசி நாட்களிலே இந்த சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லியும் வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டார். என்ன கவனிங்க, இப்ப பசுபொன்னாகிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிந்து போயிட்டது. அதற்கு பிற்பாடு எழும்பின மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அது ரெண்டு இனத்தை சேர்ந்திருந்தது. மேதியாவும் பெர்சியரும் சேர்ந்து சாம்ராஜ்யத்தை கட்டினபடியால் வேதத்தை அறிந்தவர்களுக்கு சொல்கிறேன், மேதிய பெர்சியர்கள் அவர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது தலையில் ஒரு முடி வைத்திருப்பார்கள், தலையில் ஒரு கவசம் வைத்திருப்பார்கள். அந்த கவசத்தில் ரெண்டு கொம்புகள் காணப்படும். ரெண்டு கொம்புகள் உடைய தலை கவசத்தை உடைய படைகள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பது சரித்திர உண்மையாகும். அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமும் முடிந்து போயிட்டது. அதற்கு பிற்பாடு எழும்பினதுதான் வெண்கல வயரும் தொடையும் வெண்கலம் என்கின்ற கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் தான் கிரேட் அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் சொல்லி தான் அறிவோமே. இந்த அலெக்சாண்டர் 33 வயதுக்குள்ளே உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்தான். தான் ஆளும் விரும்பின இடமெல்லாம் ஆளுகை செய்தான். அது மாத்திரமில்லை, இனி ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாடு இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்கிறது. ஆகவே இப்பொழுது கிரேக்க சாம்ராஜ்யமும் முடிந்து போயிட்டது. அதற்கு பிற்பாடு எழும்பின ரோம சாம்ராஜ்யமும் முடிந்து போயிட்டது. இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் உலகத்தில் பெரும் தெருக்களை போட்டவர்களும் வீதிகளை அமைத்தவர்களும் பெருங்கட்டிடங்களை உண்டாக்கினவர்களும் அவர்கள் கட்டிடக்கலையிலே வல்லுநர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே ரோம சாம்ராஜ்யம் முடிந்தது. இப்ப சிலையிலே, இப்ப தானியல் கடைசி காலம் வரைக்கும் கண்ட சிலையிலே தலை முடிந்தது, புயங்களும் மார்பும் முடிந்தது, வயிறும் தொடையும் முடிந்தது, காலும் முடிந்தது. இப்ப இனிமேல் இந்த சிலையில எழும்ப போகிறதும் இனி வரப்போகிறதுமான ஒரே ஒரு சாம்ராஜ்யம் இன்னும் இந்த உலகத்திலே இருக்கிறது. அதை குறித்து நான் சொல்ல போறேன், கவனிங்க. சோ இப்ப தானியேல் கடைசி காலத்தை குறித்து கண்ட இந்த சொப்பனத்திலே எல்லா சாம்ராஜ்யமும் எழுந்து விழுந்தது. இப்ப 5வது சாம்ராஜ்யம் ஆகிய பாதமும் 10 விரல்களும் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக சொல்லப்பட்ட இந்த பாதங்கள் என்கின்ற இந்த சாம்ராஜ்யம் ஒன்று இனிமேல் எழும்ப வேண்டும். இந்த பாதமும் இந்த பாதம் பாதி கல்லும் பாதி இரும்புமான இந்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலே வியாபித்து இருக்கிற நேரத்தில்தான் ஒரு கல் புரண்டு வந்து அந்த பாதத்திலே மோத அந்த சிலை முழுவதும் உடைந்து விழுந்து இருக்கிற இடம் தெரியாமல் எல்லாம் அகன்று போயிட்டு தான் எனக்கு இதை குறித்து பிற்பாடு சொல்றேன். இப்ப கவனிங்க, சோ 5வது சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்பி ஆக வேண்டும். 4 சாம்ராஜ்யம் எழும்பி முடிந்தாயிட்டது. 5வது சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும் பொழுது வியாபித்திருக்கும் பொழுதுதான் அந்த கல் உருண்டு அந்த பாதத்திலே அந்த சாம்ராஜ்யத்தை உடைத்து தன் ராஜ்யத்தை கட்டுக்கொள்ளும் சொல்லி சொல்லப்படுது. இப்ப என்ன கவனிங்க, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், என்னுடைய வேத விளக்கத்தின்படியும் என்னுடைய நம்பிக்கையின்படியும் இனி இந்த உலகத்தில் எழும்ப போகிற 5வது சாம்ராஜ்யம் இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தான். இனிமேல் இந்த உலகத்திலே எழும்ப போகிற ஐந்தாவது சாம்ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியம் தான். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை குறித்தும் சில காரியங்களை சொல்லிட்டு நான் கடந்து சென்ற கவனிங்க. என கருமானவர்களே, 1950 இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அதில் முதலிலே பிரான்ஸ் தேசமும் ஜெர்மனியும் சேர்ந்துதான் இந்த இதற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். என கருமானவர்களே, இதற்குள்ள இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்லட்டும். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிறது நாம் வாழுகிற இந்த ஜெர்மன் தேசம் தான். இந்த ஜெர்மன் தேசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே பெர்கமு சபையை குறித்து சொல்லப்பட்டதே அந்த சாத்தானுடைய ஆலங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சபையில இருந்த பலிபீடத்தை எருமையிலே இருக்கிற ஒரு தொல் பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படியே அந்த துருக்கிக்கு போய் அந்த இடத்தை ஆழ்வாராய்ச்சி செய்து அந்த புதைந்து போன பெர்கமு சபையில இருந்த அந்த அந்த சபையின் பலிபீடத்தை சாத்தானின் ஆழம் என்று சொல்லப்பட்ட அந்த அந்த வழிபடத்தை அப்படியே அகழ்ந்தெடுத்துக் கொண்டு வந்து அதை பெர்லினிலே நாட்டியிருக்கிறார். இன்றைக்கும் பெர்லினிலே அது பெர்கமு அருங்காட்சியகம் அகம் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கும் அந்த பலிபீடம் பெர்லினிலே இருக்கிறது. இன்றைக்கு வேத வியாக்கியானர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், முதலாவது உலக யுத்தமும் இரண்டாவது உலக யுத்தமும் பெர்லினில் தான் வித்திடப்படுதுன்னு சொல்கிறார்கள். சோ அதற்கு ஒரு பிரதான காரணம் இந்த சாத்தானின் உறைவிடம் ஆகிய அந்த பெர்கமு பலிபீடம் பெர்லினிலே வந்து வைத்தது அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய நாசம் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்கள் அதற்கு பிற்பாடு இந்த தேசத்தில் கொல்லப்பட்டதை நாம் அறிவோமே. நான் கடந்த நாட்களிலே நான் பார்த்தேன், நெட்டில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காலம் எங்க போகிறது சிந்தித்து பாருங்க. ஜெர்மனியிலே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 29 மாணவர்கள் பாடசாலையிலிருந்து எழும்பி ஹிட்லரை புகழ்ந்து அவரை வாயார புகழ்ந்து அவருடைய லீடர்ஷிப் தான் சரியில் சொல்லி அவர்கள் முழங்கியிருக்கார்கள். இதை கேட்ட அந்த அந்த பாடசாலையின் அதிபர்கள் வாயடைத்து அவர்கள் என்ன செய்யணும் தெரியாமல் அவர்கள் யோசிக்க சொல்லி நெட்டிலே பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் வாழுகிற இந்த தேசத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நடக்க போது சொல்ல போற கவனிங்க. இன்றைக்கு ஸ்கேனர் அதி நவீனமான ஸ்கேனர் என்கின்ற மிஷின்கள் இன்றைக்கு நம் தேசத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுகள் எல்லாம் வரப்போறது என்று முன்னமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற ஸ்கேனர்கள் வேற, ஏர்போர்ட்டில் இதுவரை 14 ஸ்கேனர் தான் ஜெர்மனி ஏர்போர்ட்ல இருக்கிறது. இனிவர நாட்களில் அதிநவீனமான இன்னும் 14 ஸ்கேனர் வரப்போகுது. இனி வரப்போகிற இந்த சர்ச்சைக்குரிய ஸ்கேனர் என்ற அர்த்தப்படுத்த அதில் இருக்கிற காரியம் என்னவென்றால், இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்கள் போகும் பொழுது அந்த ஏர்போர்ட்டிலே ஒவ்வொருவரும் அந்த ஸ்கேனருக்கு முன்பாக நீங்க நின்றுதான் ஆக வேண்டும். இந்த ஸ்கேனர்ல இருக்கிற பிரத்யேகம் என்னவென்றால், உங்கள் சரீரத்தை உங்களுடைய உடலை அப்பட்டமாக அந்த ஸ்கேனரை ஆபரேட் பண்றவர்கள் பார்க்க முடியும். அது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற ஸ்கேனர் மிஷின்கள் உலோகங்களை குறித்து அதிகமாக கண்டுபிடிக்கும். ஆனால் இனி இந்த தேசத்தில் கொண்டு வரப்போகிற அதிநவீனமான ஸ்கேனர்கள் தூளையும் திரவ பொருட்களை கூட கண்டறியக்கூடிய அதிநவீனமான ஸ்கேனர்களை இந்த தேசத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுகளிலே விமான நிலையங்களிலே அதி சீக்கிரத்தில் பொருத்த போறார்கள். இது நடக்கும் பொழுது நீங்க கண்டுகொள்ளுங்கள். அப்படி நடக்கும் பொழுது என்ன, ஒன்றுமே நமக்கு மறைவாராமல் அதை ஒப்புரை பண்ற எல்லாரும் ஒவ்வொருடைய சதத்தை முழுவதுமாப்ப இந்த ஸ்கேனர் ஏற்கனவே யுஎஸ்ஏல வருவதற்கு இருந்த போது அங்கே அவர்கள் அதை எதிர்த்து எங்கள் தனி உரிமையிலே கை வைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்த்தபடியால் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்கள். இப்பொழுது என்ன எனக்கு தெரியாது. ஆகவே உலகம் இப்படி போய் கொண்டிருக்கிறது. 1950 இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வித்திட்டார்கள். அது படிப்படியாக அது டெவலப் பண்ணி இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்திருக்கிறது என்றும் இதுல பல நாடுகள் அங்கம் வகிக்கிறது சொல்லி நாம பார்க்கிறோம். இன்றைக்கு உலக சந்தையிலே அதி செல்வாக்காக இருந்த டாலர் அது வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு யூரோ அதிக செல்வாக்குடையதாக நாம் உடையதாக காணப்படுறது. ஆகவே இதை குறித்து அதிகமான சொல்லாமல் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி என்னுடைய நம்பிக்கையின் படியும் இனி எழும்ப போகிற ஐந்தாவது சாம்ராஜ்யம் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தான். என கருமே, அதை குறித்து நான் ஒரு காரியம் சொல்லட்டும். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றம் இன்றைக்கு பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க் என்கின்ற நகரத்தில் இருக்கிறது. இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாபேல் கோபுரத்தின் வடிவத்தில் கட்டி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அந்த பாராளுமன்ற கட்டத்துக்கு மேலே கோபுரத்தில் சிலுவை தலைகீழாக வைக்கப்பட்டதாக வடிவத்திலே சிலுவையை தலைகீழாக வைக்கப்பட்ட வடிவத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு மேலே அந்த கோபுரத்திலே அதை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்புகிறேன், சாத்தான் டெவில் வர்ஷிப்பர் சாத்தானுடைய கூட்டத்தின் சீதம் என்ற தெரியுமா, சிலுவையை தலை குத்தட வைத்து இருக்கிறதாகும். தலை குத்தர வைக்கப்பட்ட சிலுவை தான் சாத்தானை கும்பிடுபவர்கள் டெபிள் பேசிப்பஸ் உடைய சின்னமாக காணப்படுகிறது. அந்த சின்னம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்ற கூரையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு அதிர்ச்சியாக சொல்ற கேளுங்க, அந்த ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை செய்து வச்சு கண்டு தெரியுமா, வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க பாப்பீங்களா இருந்தால் அந்த கிறிஸ்துவுக்கு மிருகம் பீஸ்ட் மிருகப்பட்டு சொல்லி வெளிப்படுத்த விஷயத்தை பார்க்கிறோம். எனக்கு அனுமானங்களே, அந்த ஐரோப்பிய பாராளுமன்ற ஒன்று பாராளுமன்றத்துக்கு முன்பாக ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிறது போன்ற ஒரு சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள். சோ இது வேதத்திலே அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிரேக்க தேசத்தின் ஒயிரோ நாணயத்தில் ரெண்டு நாணயத்தின் ஒரு பக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அந்த பக்கத்திலே ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிற அந்த படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காலங்கள் குறுகி இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காரியங்கள் இப்படி இருக்கபடியால் என கருமானவர்களே, இனிமேல் எழும்ப போற சாம்ராஜ்யம் ஐந்தாவது சாம்ராஜ்யம். என்னுடைய விசுவாசத்தின்படி இந்த ஐந்தாவது சாம்ராஜ்யம் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்றும், என்னுடைய விசுவாசத்தின்படி இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்துதான் அந்தி கிறிஸ்து எழும்புவான்னு சொல்லியும், அந்த அந்தி கிறிஸ்து ஒரு யூதனாக இருப்பான்னு சொல்லியும் நான் நம்புகிறேன். இதை எவருக்குள்ளும் நான் திணிக்கவில்லை. இது நடக்கும் பொழுது நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருக்க போறது இல்லை. ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே சபையிலே ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட இந்த உலகத்திலே இவைகளை நாம் காண மாட்டோம். ஆனா சபையிலே இருந்தும் சத்தியத்தை கீழ்படியாமல் ஏனோ தானோ நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் ஒருவேளை இந்த காரியங்களை நான் சொல்ற காரியங்களை பார்த்துக் கொள்ளலாமே. அப்படி ஒருவரும் இல்லாதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ இந்த ஐந்தாவது சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது பாதமும் சிலை அதுல பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருக்குமாம். அதாவது அது சேராது. பல நாடுகள் ஒன்றாக சேர்ந்தாலும் பல கூட்டுகள் ஒன்றாக சேர்ந்தாலும் அதுல ஒரு வண்ணஸ் இருக்காது. அது ஒரு காலம் வரும்பொழுது அவைகள் வெளிப்படும். ஆகவே பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக அந்த சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு கல் அது புரண்டு வந்து அது அந்த பாதத்தில் விழுந்து அதை அந்த சிலையை முழுவதுமாக நொறுக்கி தள்ளி அந்த கல் ஒரு பெரிய பர்வதமாகி உலகம் முழுவதையும் நிரப்பிட்டு அந்த கல் தான் நமக்கு தெரியுமே, வேறு சந்தேகம் இல்லை. அது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். படிங்க, அதை குறித்து சொல்லுகிறேன். 21வது அதிகாரம் சீக்கிரம் படிங்க, எல்லாரும் புரட்டி பாருங்க. நான் சொல்ற காரியம் இருக்கான்னு சொல்லி 21வது அதிகாரத்தில் 42வது வசனத்தையும் 44வது வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க. 21வது அதிகாரம் 42வது வசனத்தில்
இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு
தலைக்கையா. வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல். அப்ப யூதர்கள்னாலே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட கல். ஹலோ, இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்ட கல், சொந்த ஜனங்களினால தள்ளப்பட்ட கல், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். 44 படிங்க.
இந்த கல்லின் மேல் விழுகிறவன் முழுங்கி போவான்.
இது ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தான். ஆனா இந்த கல்லின் மேல்
விழுகிறவன்
எவனோ
நொறுங்கி போவான்.
அவன் நொறுங்கி போவான்.
இது எவன் மேல் விழுவோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகவே ஒரு கல் புரண்டு வந்து அந்த பாதத்திலே மோத முழு சிலையும் விழுந்து அது நொறுங்கி இல்லாத அர்த்தம் என்ன? எழும்புன சாம்ராஜ்யங்கள் எல்லாம் எல்லா சாம்ராஜ்யம் எழுந்தது விழுந்தது. ஆனால் இந்த கல்லோ புரண்டு வந்து எல்லா சாம்ராஜ்யத்தை நொறுக்கி உலகம் முழுவதும் ஒரு பெரிய பர்வதமாக மாறி அது நிரப்பிட்டு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கருமானவர்களே, இலகத்தில் இதுவரை எழும்பின சாம்ராஜ்யம் எல்லாம் முடிந்தது. இனி எழும்ப போகிற சாம்ராஜ்யம் முடிந்து போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யமோ என்றென்றைக்கும் முடியாது. விளங்கின ஒரு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, தூதர் சொல்லும்பொழுது சொல்லும்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு சொல்லுங்க முடிவராது என்று யாருக்கு சொன்னா? மரியாளுக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது. அவர் யாக்கோபின் சந்ததியார என்றென்றைக்கும் மாளிகை செய்வார். நாம தான் அந்த யாக்கோபின் சந்ததி பாருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாடு. நாம என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற நாம் ஆண்டவர் இயேசு நாமத்துக்கு மகிமுண்டாடு. ஆகவே இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் நடக்க போற சம்பவத்தை நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு சிலையின் வடிவிலே காண்பிக்க, தேவனுடைய மனுஷனும் தீக்கத்தை சுமாகிய தானியல் அதற்குரிய உலகத்தை சொல்லவும் எனக்கு அருமானவர்களை இதுவரை நாம் கேட்டோமே. ஆகவே இந்த கல் உருண்டு வந்து அந்த பாதத்திலே போத அது விழுந்து நொறுங்கி அது பிற்பாடு தன்னுடைய ராட்சி அது உலகம் முழுவதும் அது விரிந்து பெருகி ஒரு சாம்ராஜ்யமாக என்று வளர்ந்து சொன்ன இது நம் ஆண்டவர் இயேசுடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது. சோ ஏற்கனவே ரெண்டு தடவைகள் இயேசுக்கு ரெண்டு ஆராதைகளே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து நான் பேசியிருக்கிறேன். எனக்கு அருமார்களே, இன்றைக்கும் அதன் மறுபாகத்தை பேசி முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். கத்தருக்கு சித்தமானால் நான் பேசுகிற இந்த மூன்று இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த இந்த மூன்று செய்தியை ஒரு சீடியில போட்டு அதை எடுக்கிறதுக்கு யோசித்து சிலருடைய விருப்பத்தின்படி. ஆகவே எனக்கு அருமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை குறித்து மறுபக்கத்தையும் நாம் பார்த்து நாம் முடிக்க போறோம். இன்றைய இதில் இருக்க முக்கிய செய்தியில் முக்கியமான காரியம் என்னவென்றால், கடந்த ரெண்டு செய்தியிலும் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் அதன் முக்கியத்துவத்தை குறித்து பேசினேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிற குறிப்புகளை குறித்து கவனமாக கருத்தாக நாம் பார்த்து அதற்கு நாம் ஒப்புக் கொடுத்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயமுண்டாகட்டும். ஆகவே அந்த கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்து போடுதல் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையை, இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். மாரநாதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போற விசுவாச ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப என்ன கவனிங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறந்த போது ஓ பிரவேசித்த போது பாமிசத்தில் வழிபட்டார். இனிமேல் அவர் வரும் பொழுது தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக மகா மாட்சிமையோடு வழிபடுவார். முதல் அவர் வந்தபோது ஏழையாகவும் ஏழ்மையான பெற்றோருக்கு மகனாகவும் அவதரித்தார். இனி அவர் வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக வழிபடுவார். முதல் அவர் வந்தபோது நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிப்பதற்காக வழிபட்டார். இனி அவர் வரும்போது நீதியின் கிரீடம் சூடி ஜனங்களை நியாயம் தீர்க்கிற நித்திய நியாயாதிபதியாக வழிபடுவார். முதல் அவர் வந்தபோது பெத்லகம் என்னும் ஒரு சிற்றூரிலே பிறந்தார். இனி அவர் வரும்பொழுது அகில உலகமும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். முதல் அவர் வந்தபோது தள்ளப்பட்ட கல்லாக தமது சொந்த ஜனங்களாலும் தள்ளப்பட்டவராக இருந்தார். இனி அவர் வரும்பொழுது எல்லாராலும் பொறுமப்படத்தக்கவராய் இருப்பார். முதல் அவர் வந்தபோது ஒரு ஏழை தச்சனுக்கு மகனாக திகழ்ந்தார். இனி அவர் வரும்பொழுது ஆளுகிறவராக 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறவராக வரப்போகிறார். அப்பொழுது நீதி கரை புரண்டோடும் சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கின்ற வார்த்தை நிறைவேறும். குப்பையில கிடந்த நம்மை தூக்கி எடுத்து நம்மையும் தம்மோடு ஆளுகை செய்ய வைக்கப் போகிறவராக வரப்போகிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அருமானவர்களே, இயேசு வந்தபோது போல இனிமேல் வரமாட்டார். இயேசு எப்படி வந்தார், இனிமேல் எப்படி வரப்போற என்பதை கொஞ்சம் குறிப்பாக என் மனசில் ஆண்டவர் தந்த காரியங்களை வரிசைப்படுத்தி எழுதி சொல்லியிருக்கிறேன். எனக்கு அருமானவர்களே, நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார், அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் வந்தது எவ்வளவு உண்மையோ அவர் வரப்போகிறது அதை விட உண்மையாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சத்தியங்கள் பார்க்கலும் அவருடைய இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் தான் வேதத்திலே அதிகமாகும். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்ததை ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவருடைய வருகையில கைவிடப்படுவது அது திண்ணமாகும். ஆகவே என் கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். என்ன கருமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய வருகை
சீக்கிரமா இருக்கிறது. என்ன கவனிங்க, நான் முதல் சொன்னது போல அதை இப்படி நான் சொல்லிட்டு போறேன். என்ன கவனிங்க, இனி நடக்க போறது என்ன, இனி சம்பவிக்க போறது என்ன, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான். நன்றாக கவனிங்க, இப்ப ஒரு அதுல ஒரு அடையாளமும் இருக்காது. சபை எடுத்துக்கொள்வதற்கு முதல் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. ஏற்கனவே சொல்லிக்க திரும்ப ரிமைண்ட் பண்றேன், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதல் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. எல்லாம் நடக்கிறது போல நடக்கும். திங்கக்கிழமை என்றா எழும்புவோம், காலம் வேலைக்கு போவோம், முடிப்போம், வருவோம், பிறகு நம்மளுடைய எல்லாம் பார்ப்போம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓடுவோம், வருவோம், பிஸியா இருப்போம், அந்த சட்டையை வாங்குவோம், இந்த சட்டையை வாங்குவோம், அந்த பொருளை வாங்குவோம், இந்த பொருளை வாங்குவோம், அந்த வீடை கட்டுவோம், இந்த வீடை கட்டுவோம், அந்த நகையை வாங்குவோம், இந்த நகையை வாங்குவோம், எதை தின்றது, எதை கட்டுறது, எங்க வாங்குறது, இப்படியேதான். ஆனா திடீரென பார்த்தா ஆண்டோடு வருகை இருக்கும். நான் சொல்றதை திரும்பவும் சொல்றேன், சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்றேன் கேளுங்க, சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆரம்பிக்கிறேன் கேளுங்க, சகலமும் நடக்கிறது போல நடந்து கொண்டிருக்கும். திடீரென பார்த்தா ஆண்டவருடைய வருகை இருக்கிறது தெரியுமா, ரகசிய வருகை. ஆண்டவர் வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆகவே அவர் வருகிறது காலையோ மாலையோ மத்தியானமோ நாம் அறியாதபடியால், அந்த நாளையாவது நாளிகையாவது நாம் ஒருவரும் அறியாது இருக்கிறபடியால், நாம் எல்லோரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வார்த்தையை நான் நினைவு கூறேன். ஆகவே எனக்கு அறிமானவர்களே, எல்லாம் நடக்கிறது போலதான் நடக்கும். ஆசாரியராக சென்றிருக்கிற இயேசு ராஜாவாக திரும்பி வரப்போகிறார். தீர்க்கதரிசியாக வந்த இயேசு, ஆசாரியராக போயிருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக திரும்பி வரப்போகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தேவத பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஏழு குறிப்பை குறித்து சுருக்கமாக நான் சொல்லி இந்த செய்தியை நாம் முடிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவோம். ரைட், அவர் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்த முதல் குறிப்பு என்னவென்றால், ஒரு தேசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் எல்லாரையும் எடுத்துக் கொள்ளுங்க. ஒரு தேசலோனிக்கர், தயவுசெய்து உங்களோட வேதத்தை கொஞ்சம் புரட்டுங்க, பாருங்க, அந்த வசனத்தை கூட கண்டுக்கு போட்டாலும் கொண்டாங்க, முடிந்தால் அந்த வசனத்தை எல்லாவற்றையும் கூட இதயத்தில் கொண்டு வாருங்க. வாரங்களில் நிலைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களிலே நிலைத்திருக்கட்டுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவது. எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
திரும்பப்படுகிற வசனத்தை,
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்,
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம்
முழுவதும்
முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வரும்போது,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக,
இருக்கும்படி காக்கப்படுவதாக. சோ நம்பர் ஒன், ஹலோ நம்பர் ஒன், நம்பர் ஒன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துவ சரீரம் அவருக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும். சோ குற்றமற்றவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். குற்றமற்றவர்கள் தான் ஆண்டவர் இயேசுவோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்ய முடியும். எடக்கருமானவர்களே, முதலாவது குறிப்பு நாம் கவனிக்க வேண்டியதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் என்னவென்றால், நம்முடைய ஆவி ஆத்ம சரத்தை தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்ற கவனிங்க, நம்முடைய ஆத்மாவை நாம தான் கேட்க வேண்டும். சோ சம்படி கேன் ஹெல்ப் மீ, ஒரு சிலர் எனக்கு உதவி செய்யலாம், எனக்கு ஆலோசனை சொல்லலாம், புத்தி சொல்லலாம், என்னை ஆறுதல் படுத்தலாம், எனக்காக ஜெபம் பண்ணலாம், வசனத்தை காட்டி தரலாம், எச்சரிக்கலாம். ஆனா என் ஆத்மாவுக்கு நான் தானே பொறுப்பு, உண்ட ஆத்மாவுக்கு நீதானே பொறுப்பு. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக நிற்போமே. 2 கொரிந்தியர் 5:10 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணுமோ குற்றமற்றதாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். இதே படிக்கிற 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் இருக்க வாசிங்க. இந்த வசனத்துக்கு ஒப்பான இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கப்போ 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் படி.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்,
சரி,
பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே,
மாம்சத்திலும் ஆவியிலும்
மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான
எல்லா அசுசியும் நீங்க,
எல்லா அசுசியும் நீங்கி
நம்மை சுத்திகரித்துக் கொண்டு,
நம்மை சுத்திகரித்துக் கொண்டு
பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு,
பரிசுத்தமாக்குதலே தேவ பயத்தோடு
பூரணப்படுத்தப்படுவோம்.
அதடி வெரி சிம்பிள், பூரணப்படுத்தப்படுவோம். என்னத்தையாம்? நம்முடைய ஆவியிலும் நம்முடைய மாமிசத்திலும் இருக்கிற அசூசிகள், அசுத்தங்கள், அருவறுப்புகள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், அவலட்சணங்கள் இவை எல்லாவற்றை நீக்கிவிட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, சுத்திகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சுத்திகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, கரை திரைகட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் வரும்பொழுது நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. என கருமானவர்களே, நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்பொழுது குற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் 10 வருஷம் சபைக்கு போய் வந்திருக்கு, என்னை கூப்பிடுங்க நான் வாருன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஆண்டவர் வருகிறதுக்கு முன்பு வரைக்கும் நான் சுத்தமாக இருந்திருக்கலாம், அவர் வரும்பொழுது அசுத்தமாக இருந்து விட்டால் பரிதாபம் நாம் கேட்கிறேன். இதைத்தான் நாம கவனிக்க வேண்டும், இதைத்தான் நாம கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் பல வருஷம் நாம ஆண்டவருக்குள்ள நாம காத்து கொண்டிருக்கிறோம், சுத்தமாக இருந்திருக்கிறார். ஆனா அவர் வரும்பொழுது, when he come back, அவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது அசுத்தமாக நாம காணப்பட்டார், அந்தோ பரிதாபம். இதற்காகத்தான் நம்ம பயப்படணும் பாருங்க. என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் கடத்தில சொன்னார். என கருமானவர்களே, தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 கேட்டு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு 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 கேட்டு, அதற்கு ஒப்பு கொடுத்து நம்மை நாம் சுத்திகரிக்க முடியும். அதற்கு தான் நான் சொல்லுவேன், நம்முடைய இதயத்தில் நமக்கு ஒரு உணர்வு வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்வு வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உணர்வு வேண்டும், எனக்கு உணர்வு வேண்டும், ஒவ்வொருவருக்கும் உணர்வு. எதற்கு? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொள்வதற்கு. தேவ வசனம் வரும்பொழுது அவருக்கு இது நல்லா இருக்கு, இவருக்கு இது நல்லா இருக்கு, அவருக்கு இது கேட்கணும், இவர் கேட்கணும், அவர் மனம் தரும், இவர் மனம் தரும், அதை கொஞ்சம் நிறுத்து. இது பிசாசின் ஒரு ஓர வஞ்சனை பாரு. இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும், இன்று வரைக்கும் நீங்களும் நானும் இன்னும் திருந்த வேண்டி இருக்கிறது, இன்னும் மாற வேண்டி இருக்கிறது, இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, இன்னும் மறுரூபமாக வேண்டி இருக்கிறது. வேத வசனத்தின் வெளிச்சம் நமக்கு அதிகமாக அதிகமாக, வசனத்தின் வெளிச்சம் நமக்கு அதிகமாக அதிகமாக, வேத வசனத்தின் வெளிச்சம் நமக்குள்ளே அதிகமாக அதிகமாக, அந்த வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள்களை கண்டுபிடித்து அவைகளை அகற்றுவமாக இருந்தால் அவர் வரும்பொழுது குற்றமற்றவர்களாக நாம் காணப்படுவோம். அவர் வேதவசனம் தெளிவாய் சொல்றது, அவர் வரும்பொழுது, அவர் வரும்பொழுது ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக கரையற்றதாக காக்கப்பட வேண்டும். எனக்கு அருமானவர்களே, யாக்கோபு 3 அதிகாரத்தை தான் நாம் வாசிப்போமே, அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. அங்க சொல்ல போறது, நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி போடுதம். இங்க பாருங்க, ஒரு குட்டி நாக்கு பாருங்க, ஒரு குட்டி நாக்கு, ஒரு சின்ன நாக்கு, அதுவும் இத்தனை பேர் காவல் வச்சு உள்ள வச்சிருக்கு, இந்த நாக்கு முழு சரீரத்தை கரைப்படுத்துதான் பாருங்க. ஐயா, ஒரு 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 உண்மை என்னண்டா, என்னுடைய நாக்கு என்ன கரைப்படுத்துது, அடுத்தவன் நாக்கு கரைப்படுத்துது, பையன் ஒரு பக்கத்துல எந்த நாக்கு என்ன கரைப்படுத்துது, நான் பேசுகிற வார்த்தைகள், என் வாயிலிருந்து புறப்படுகிற அசுத்த வார்த்தைகள், ஆண்டவருக்கு அருவறுப்பான வார்த்தைகள் என் ஆயுள் சக்கரம் முழுவதை கொளுத்தி போடுகிறது. ஆண்டவருக்காக ஓடி ஓடி எத்தனையோ காரியங்களை செய்து எப்படியோ வாழ்ந்து எப்படியோ இருந்து அவர் வரும்பொழுது குற்றம் உள்ளவர்களாக காணப்பட்ட அந்த பரிதாபம் ஒரு நொடி பொழுதுல நாம கைவிடப்பட்ட எவ்வளவு ஒரு வேதனை யோசித்து பார். ஆகவே நான் சொல்றேன், எப்பொழுதும் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஏனென்றால் அவர் வரும் நாளையாவது நாடிகையாவது அறியாதபடியா நாம் விழித்திருக்க வேண்டும். அவர் வருகிற 4வது நாளிகையாகும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்களா? ஒருவரும் அறியார்கள். அது பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் அது தெரியுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கருமானவர்களே, அவர் எந்த நேரத்தில் வந்தார்? இரவுல தூங்குற நேரத்தில் வந்தார். துக்கத்திலிருந்து நம்மை கொண்டு போவார். அல்லது நாம வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அங்கு நாம் ஆயத்தம் இருந்தா அங்கிருந்து நம்மை கொண்டு போவார். அல்லது ஆராதனைக்கு இருந்துதான் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார். நான் சில நேரத்தை சொல்ல, ஆண்டவரே நீ வரும்பொழுது எங்கேயாவது நான் பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கோம், அல்லது நீ வரும்பொழுது எங்கேயாவது நான் ஜெபம் பண்ணி கொண்டு ஆண்டவரை இந்த குறிப்பது. என்ன கருமானவர்களே, அவர் வரும்பொழுது நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும், நாம் கரையற்றவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாக்கு சின்ன அவயம் தான், பாருங்க, நம்முடைய சரீரம் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. இந்த நாக்கு பொல்லாதது பாருங்க, அது அடங்காதது பாருங்க, அது விஷம் நிறைந்தது பாருங்க. இப்படி நான் சொல்ல, வேதம் சொல்றது யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில், என கரிமானவர்களே இந்த நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கரைப்படியாதபடி, நம்முடைய கிரியைகளை தேவன் அங்கீகரிக்காமல் போய்விடாதபடி, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் போய்விடாதபடி, நம்முடைய நாவுக்கு நாம் காவல் வைக்க வேண்டும், நம்முடைய வாய்க்கு நாம் காவல் வைக்க வேண்டும். என் வாய் மூறாதபடி நான் அதற்கு காவல், என் வாய் மூறாதபடி எனக்கு காவல் வைக்கும்படி சொல்லி தாவீது என்கிற தேவ மனுஷன் ஆண்டவரே மன்றார். எனக்கு அருமானவர்களே, அவர் வரும்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். ஆகவே நான் சொல்லுகிறேன், பாவத்தோடு நாம தொடர்ந்து இருக்கக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே ஆண்டவர் அறியாத ஜனங்கள் தான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனம் திரும்பி குணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் பாவத்தை செய்துவிட்டு அதை அறிக்கப்படாமல் நாம் இருப்பமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பரிதாபம். கர்த்தருடைய பந்திக்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பந்தியில நாம் பங்கு பெறுவதற்கு முதல் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் என்றும், நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்றும் வேதம் சொல்றதை நாம மறந்து விடலாமோ? ஆகவே ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய பந்திக்கு நாம் போகிறதுக்கு முன்பாக நான் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்தாரா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுடைய வாழ்வில் இருக்கிறதா, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நம்மை நாம் சோதித்து, நம்மை நாம் ஆராய்ந்து, நம்மை நாம் நிதானித்து கர்த்தருடைய பந்திலே நாம் பங்கு பெற வேண்டும், ஆண்டவருடைய பந்திலே நாம் பங்கு பெற வேண்டும். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க. ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்பொழுது குற்றமற்றதாக காணப்படும். ஆகவே அவர் எப்பொழுது வருவாரோ நாம் அறியோம். அவர் வருவார் என்பது நமக்கு தெரியவில்லவா? அவர் வருவார் என்பது சத்தியம் அல்லவா? அவர் வருவார் என்பது நிச்சயம் அல்லவா? அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் என்னவா இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், குற்றமற்றவனாக இருக்கணும். ஆகவே உன்னை நிதானிச்சு பாரு, உன்னை நீ சோதிச்சு பாரு, நாம் எப்படி இருக்கிறோம், இதை ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள், எத்தனை செய்தியை கேட்டுடோம், எத்தனை ஊழியக்காரர்களை பார்த்துட்டோம், கேட்கிறோம், ஆனா வாழ்க்கையில எந்த அளவுக்கு நமக்கு மாற்றம் இருக்குது? மனதிரும்ப யோசித்து பார். ஒவ்வொரு செய்தியும் உனக்கு தேவன் அளிக்கிற ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு செய்தியும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்பதை, எனக்கு ஒரு வாய்ப்பு, உனக்கும் ஒரு வாய்ப்பு. ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு அவர் வரும்பொழுது குற்றமற்றவர்களாக காணப்படத்தக்கதாக நம்மை நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எனக்கு அருமானவர்களே, கரைபடிந்த வாழ்க்கையை நாம் விட்டுடுவோம். ஆகவே பாவத்தோடு தயவு செய்து வாழாதேங்க, பாவத்தோடு விளையாடாதேங்க, பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க, அருவறுப்புகளுக்கு ஆளாகாதீங்க, அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. பாவத்தை விட்டு நாம் பிரிந்து வாழ வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரிந்துரை வாழ்வு மிக மிக முக்கியமாகும். அசுத்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அசுத்தம் இல்லாமல் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அநீதி உள்ள உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் அநீதி இல்லாதவர்களாக வாழ வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் வெளிப்படுத்த விசேஷத்தில் கடைசி அதிகாரம் சொல்லும்பொழுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன் கூட வரும். ஆகவே அருமான உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது அருவறுப்பான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் நீ ஏன் அதை பார்க்கிறாய், நீ ஏன் அதை பின்பற்றுகிறாய்? ஆண்டவரை பின்பற்ற அடுத்தவன் செய்கிற அருவறுப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? ஆண்டவரை உத்தமமாக பின்பற்ற, ஆண்டவரை உண்மையாக பின்பற்ற பிள்ளைகளை கவனித்துப்பார். நீ உன் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க ஆண்டவராக இயேசுவை உண்மையாக உத்தமமாக பின்பற்றவர்களை நீ நோக்கி பார்க்க ஒழிய ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்தவர்களை கவனித்து பார்த்து நாமும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று யார் நமக்கு சொன்னது? இது எங்கிருந்து இந்த ஆலோசனை வருகிறது? எங்கிருந்து இந்த விருப்பம் வருகிறது? நம்முடைய சுய இச்சையிலே நாம் இழுபட்டு சிக்குண்டு அறுப்புண்டு போகாமல் நம்முடைய மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ஆவியிலே மறித்து போகாமல் இலவசமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு தந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியதும் நம்மை சுத்தி கொடுத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என கருமானவர்களே, தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தையிலும் எனக்கு உண்டு என்று சொன்னார். அப்படின்னா என்ன? சிலர் சர்தை சபையிலே தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சிலர் சபையிலே, சர்த சபையிலே எத்தனை பேர் இருந்தார்களோ அறியேன். ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் அந்த சபையிலே இருக்கிறார்கள். எனக்கு அனுமானங்களே, நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லிடக்கூடாது. எல்லோரும் நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், எல்லோரும் நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம எல்லோரும் ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக குற்றம் மற்றவர்களாக இருக்கணும். என் அருமை ஆத்மாவே, நான் அதிகமாக பேசுவானேன், உன்னோடு தான் நான் பேசுகிறேன், உனக்கு தான் இந்த வார்த்தைகளை சொல்லும்படி எனக்கு ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு வேண்டுகோள் கொடுத்தார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ஒரு கொஞ்ச நாள் ஆண்டவோடு வாழ்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள், பிற்பாடு வழிதப்பி போன மாற்றம் தப்பின நட்சத்திரங்களே போல, கனியற்ற மரங்களே போல, தண்ணீரற்ற கிணறுகள் கிணறுகள் போல, மழை இல்லாத மேகங்கள் போல இருக்கிறதை பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. என கருமான தேவடைய பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் இழந்திடக்கூடாது, அதை நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அத்தி மரத்தை பார்த்தாராம், இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை சபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமானவர்களே, அந்த அத்தி மரத்தை அவர் சபித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்ன? அதுல கனிகள் காணப்படாதபடியால் அதை சபித்தார். கிட்ட போனாரா, சுத்தி சுத்தி பார்த்தார், ஒரு கனி கூட பார்க்கல. ஆனா தூரத்தில் பார்க்கும் பொழுது அது கனி இருந்தது போல காணப்பட்டது. தூரத்தில் பார்க்கும் பொழுது கனி இல்லாத போல இருந்திருந்தால் அப்படியே போயிருப்பார். ஆனா கிட்ட வந்து பார்த்தார், தூரத்தில் பார்த்தா கனி இருக்கிறது போல இருக்குது, கிட்ட வந்து பார்த்தா கனியை காணல. சொல்ல கோவிச்சு கொள்ளாதே, சிலர தூரத்தில் வச்சாதான் நல்லவர்களாக இருப்பாரு. ஹலோ, சிலர தூரத்தில் வச்சாதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காணும் பொழுது பிரைஸ்த லோட் சிஸ்டர். ஆனா ஒரு வாரம் அவரோட இருந்து பாருங்க, ஒரு வாரம் அவரோட இருந்து படுத்து கதைச்சு உறங்கி வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும். நெருங்கி பார்க்கும் பொழுதுதான், நெருங்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் என்ன இருக்குது என்று நமக்கு புரியும். ஆகவே உங்களுக்கு நெருக்கமானவர்களை கொஞ்சம் நெருங்கி பார்க்கறது தப்பில்ல, ஆனா அதுக்கு முதல்ல நம்ம நாம பார்க்கணுமே. ஹலோ, நம்மை நாம பார்க்கணுமே. எப்பையும் மட்டுமனையே பார்த்து நம்ம இழந்துட்டார். நம்மளை போல பரிதாபம் உள்ளவர்கள் வேறு யார்? முதல்ல நம்ம பாரு, என்ன பார்க்கணும்? எந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அக்கியம் என்ன எப்படி இருக்குது? நான் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறேன்னா, என் சொந்த புத்தியில நடக்கிறேன்னா, வெறும் ரட்சிப்பின் நட்சத்திரம் ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, ஆனா ஆவி நிறைவை பெற்றிருக்கிறேன்னா, இவைகளை குறித்து நான் சிந்திக்காமல் அடுத்தவைகளையே நான் பார்த்து கொண்டிருக்கிறது பிசாசின் ஒரு வஞ்சனையாகும். அடுத்தவர்களையே பார்க்கிறது, ஆனா அடுத்தவர்களை பார்க்கறது தப்பு இல்ல, ஆனா நல்ல நோக்கோடு பார்க்கணும். என்ன தெரியுமா? முதல்ல என்னை தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு அடுத்தவன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் விழுந்து போயிடக்கூடாது, அவன் பாபத்தில் புரண்டு போயிடக்கூடாது, அவன் ஆண்டவரை விட்டு தூரமா போயிடக்கூடாது, அவன் மனம் திரும்ப வேணும், அவன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு, நல்ல ஆவியோடு அவர்களை அணுகி அன்பாக அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஏண்டா அவன் தவறி போயிடக்கூடாது, என்னோடு ஆராதித்தவன், நான் எத்தனையோ பேருக்கு நான் அப்படி புத்தி சொல்றீங்க. கர்த்தருக்கு முன்னாடி சொல்ற நம்மோடு ஆராதித்தவர்கள், நம்மோடு ஊழியம் செய்தவர்கள், நம்மோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் தவறி போறார்கள். ஓ தவறி போறார்கள் சொன்னா காண நமக்கு என்ன போச்சு, நான் இப்படி எந்த பல்லவத்து அவன் போனா எனக்கு என்ன. அப்படி பார்த்தா ஆதாமுடைய பிள்ளைகளா இருக்க முடியும், இயேசு பிள்ளைகள். ஏன்னா காயினுக்கு சகோதரா இருக்க முடியும், ஆபேலி சகோதரர் இருக்க மாட்டேன். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ, என் சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கு நான் என்ன காவலாளியோ, எனக்கு மற்றவர்கள் குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் பாரம் பாஸ்டர் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் போறேன், எனக்கு ஒருத்தரோட ஒரு பிரச்சனை இல்லை. மற்ற இப்படி நாம சொல்லுவோம் இருந்தால் அது ஒரு சுயாதீன ஒரு சுயநலமான ஒரு கிறிஸ்தவமாகும். எனக்கு அனுமானங்களே நாம் மற்றவர்களை கவனிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நான் புத்தி சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனா நல்ல நோக்கத்தோடு. தீய நோக்கமெல்லாம் பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. தீய நோக்கமெல்லாம் பாவம். எனக்கு அருமையானவர்களே மற்றவர்களுக்கு நாம புத்தி சொல்லும் பொழுது, மற்றவர்களுடைய தவறுகளை நாம சுட்டிக்காட்டும் பொழுது, நான் என்ன ஆவியோடு பேசுகிறேன், என்ன ஆவியோடு சுட்டிக்காட்டுகிறேன், என்ன ஆவியோடு கதைக்கிறேன் என்பது தேவனுக்கு முன்பாக முக்கியமாகும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஆவிகளின் தேவனும் சோதிகளின் பிதாவுமானவர் என்று வேதம் தான் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது சொன்னார். எனக்கு அருமையான ஆகவே முதலாவது நம்மை பார்த்து தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நம்மை நாம் சரிப்படுத்திக் கொண்டு, நாம் ஆண்டவர் வருகையிலே நம்மை நாம் குற்றமற்றவர்களாக காத்துக்கொண்டு, குற்றங்களிலே பாவங்களிலே பரிசுத்த குலைச்சலிலே அகப்பட்டிருக்கிறவர்களை நாம் அணுகி அவர்களுக்கு அன்பாய் புத்தி சொல்லி அவர்களையும் காத்துக்கொள்ள நாம் வகை தேடுமாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் நாம் பகுமதிகளை பெறுவோம். ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே நீ சிந்திச்சு பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது. எனக்கு இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நிர்விசாரமாக இருக்கிறார். ஏனோ தான் என்கின்ற ஒரு போக்கு. ரெண்டு பாட்டு பாடியாச்சு, வசனத்தை கேட்டாச்சு, என்னாத்தும் அவை கத்திர சோதனை போயாச்சு. இனி எப்ப தெரியுமோ, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சோ ஒன்ஸ் இன் அ வீக், வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை தேடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோடு வாடுவோம். மற்ற ஆறு நாட்களும் எங்கே, மற்ற ஆறு நாட்களும் எங்கே? உண்ட ஆத்மாவை நீ கேட்டுப்பார், உண்ட மனசாட்சியை தொட்டுப்பார். தேவ ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறார். நாம் பேசுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் தான் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சேர்த்து தான் நான் பேசுகிறேன். எனக்கு அருமானவர்களே நாட்டுக்களும் வருகிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், தேவோட வசனத்தை கேட்கிறோம், ஜபிக்கிறோம், அக்கியப்படுகிறோம், போகிறோம். மிகுதி ஆறு நாளும் என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம்? ஆறு நாளும் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வேலையே நாம பார்த்து, நம்ம விருப்பத்தையே நிறைவேற்றி, விரும்புறதை தின்றது, விரும்புறதை குடிக்கிறது, விரும்புறதை போடுறது, விரும்புற இடத்துக்கு போறது, விரும்புறதை வாங்குறது, விரும்புறதை விற்கிறது, விரும்புற இடம் சோ அண்ட் சோ. சண்டே உனக்கு அன்பா நான் சொல்றேன், அன்பா நான் உனக்கு சொல்றேன், உனக்கு அன்பாக சொல்றேன், கண்டிப்பாக சொல்றேன். கேளு கேளு, கத்தோட வார்த்தையே கேளு கேளு. சபையே கத்தோட வார்த்தையே கேளு. தேவ ஜனமே தேவோட வார்த்தையே கேளு. அனுதினமும் அன்றாடமும் ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிற, அன்றாடம் இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நீ வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உனக்கு அறைகூவல் விடுகிறார், உனக்கு அறைகூவல் விடுகிறார், உனக்கு அறைகூவல் விடுகிறார். அன்றாடம் இயேசுவோடு வாழ வேண்டும், அன்றாட தேவனோடு நடக்க வேண்டும், அன்றாட தேவனை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட வேண்டும். எனக்கு அருமானவர்களே வேலை நமக்கு முக்கியம். ஆனா வேலைக்காக நாம வாழ இல்லை, நாம வாழுவதற்காக வேலை செய்கிறோம். நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க. வேலை நமக்கு முக்கியம், வேலை செய்யறதுக்காக நாம வாழ இல்லை, வாழ்றதுக்காக வேலை செய்யறோம். சாப்பாடு நமக்கு முக்கியம், சாப்பிடறதுக்காக நாம வாழ இல்லை, நாம வாழ்றதுக்காக சாப்பிடுறோம். நான் சொல்றது கொஞ்சம் யோசி, நான் சொல்றது கொஞ்சம் யோசி. உனக்கு தான் நான் சொல்றேன், எனக்கு சேர்த்துதான். நாம வாழ்கிறதுக்காக சாப்பிடுறோமே ஒழிய சாப்பிடறதுக்காக வாழ இல்லை, நாம வாழ்றதுக்காக உழைக்கிறோமே ஒழிய உழைக்கிறதுக்காக நான் வாழ இல்லை. இதுக்காக ஆண்டவர் நம்மளை பிடித்தார், இதற்காக தன் ரத்தத்தை சிந்து நம்மை மீட்டார், இதற்காக தன் உயிரை கொடுத்து என் உயிரை மீட்டார். என்னை தொட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவாதி தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு நோக்கத்தோடு உன்னை ரட்சித்திருக்கிறார். அத்திமரம் தன் நோக்கத்தை இழந்து கோட்டை விட்டு சபைக்கப்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகளும் அழைக்கப்பட்ட அழைப்பை இழந்துடாதபடி, அழைக்கப்பட்ட நோக்கத்தையும் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய திட்டத்தையும் இழந்துடாதபடி ஜாக்கிரதாக இருக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவர். ஏழு நாளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எங்க ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு பலத்தை தந்தவர் யாரு? பலத்தையும் சுகத்தையும் தந்த தேவனை மறந்து அவர் வரும்பொழுது இப்படியே நாம் அவரை சந்திக்கலாம். யோசித்துப்பார், தேவனுடைய ஆவியப்பட்ட மனுஷன் இல்லவா? நான் சொல்றதை சிந்தி, எங்கேயே போகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி வாழுகிறோம். God knows everything. தேவன் அறிவார் எல்லாம். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருக்கு வெளிச்சம். காலம் போகிறது, வருஷம் புரண்டு போகிறது. அவர் இந்த நிமிஷத்துல வந்தா எத்தனை பேர் நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உன் மனசாட்சியை தொட்டுப்பார், உன் ஆத்மாவை கேட்டுப்பார், உன் மனசாட்சியை தொட்டுப்பார். இன்றைக்கு அவருடைய வருகை இருக்குமாக இருந்தால் நாம் எதை பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வருகை வருமாக இருந்தால் நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காவோட எஜமான சந்தோஷத்தை பிரபிசி என்ற வார்த்தை நீ கேட்க முடியுமா? இன்றைக்கு அவருடைய வருகை இருக்குமா இருந்தால் உண்மை உள்ளவன் என்று உன்னை என் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினேன், நீ அதை நிறைவேற்றான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? ஓ, ஒரு காலத்தில் அனலாக இருந்தோம், ஒரு காலத்தில் அபிஷேகத்தை கீப் பண்ணினோம், ஒரு காலத்தில் ஓடி ஓடி உழைத்தோம், ஒரு காலத்தில் ஒரு மணித்தால ரெண்டு மணித்தால மூன்று மணித்தால ஜபித்தோம். ஆனா இன்றைக்கு வந்த நாட்கள் எல்லாம் கடந்து போயிட்டது போயிட்டு. இன்றைக்கு உலக காரியங்கள் நம்முடைய நேரங்களை எல்லாம் இழுத்துக் கொண்டது, கவர்ந்து கொண்டது. உலகத்தின் காரியங்கள் நம்மை கவர்ந்து கொண்டது. நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு உலக காரியங்களில் சிக்குண்டு கிடக்கிறோம். அழைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், ஓடுகிறோம். ஆனால் அழைக்கப்பட்ட ட்ரக்கில் ஓடுகிறோமா? நம்மை அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனைகள் நிறைவேற்றிருக்கிறோமா? ஆண்டவரை நான் உமக்காக அப்படி செய்வேன், உமக்காக இப்படி செய்வேன், இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன், அதை தருவேன், இதை தருவேன், அப்படி இப்படியெல்லாம் நாம் சொல்லவே அதெல்லாம் இன்றைக்கு எங்கே? வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை இல்லை? யாருக்கு நெருக்கடி இல்லை? யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஆகவே பிரச்சனைகளையே பார்த்து பார்த்து பிரச்சனைகளையே கதைச்சு கதைச்சு வாழ்க்கையே ஒரு பிரச்சனை ஆக்கிறாதபடி பிரச்சனைகளை தீர்க்க வல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்பமாக இருந்தால் வேதவசனம் சொல்றபடி அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இதை காலமே ஜபித்து நான் யவமணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சில உணவு என்ன தெரியுமா? அவர் தந்த சில வாக்கு தத்தங்கள் நினைத்து என் மரம் நெகிழ்ந்தது. என்ன கவனிங்க, இஸ்திரியானவள் தன் எதை சொல்லணும்னு சொல்றேன், இஸ்திரியானவள் தன் கற்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உடனே மறப்பதில்லை. இது ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அதாவது நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாய் கூட பிள்ளையை மறக்கலாம், பட் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர், என்ன மறக்காத ஒருவர் நீர் அல்லவா? ஒரு மனுஷன் சொன்னா அவன் சொல்லுவான் போயிருவான். காலம் முழுவதும் நீ தான் கண்ணே மணியே முத்தேண்டலாம் சொல்லுவாங்க, ஒரு காலம் போன பிற்பாடு போயிருவாங்க, அதெல்லாம் போயிரு. ஆனா ஆண்டவர் நமக்கு சொன்னா அதை செய்வார். ஆண்டவர் நாற்பது சொல், அப்ப நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாய் தன் பிள்ளையும் இந்த காலம் அப்படி, பெற்ற பிள்ளைகளே குப்பத்தொட்டிக்குள்ள போற காலம் இது, நாம் வாசிக்கிறோம் பத்திரிகையில். ஆகவே ஆண்டவர் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை, எனக்கு அன்பு நெஞ்சங்களே, என் அருமையான தேவ ஜனமே, நான் சொல்றதை கேளு. உன்னை பெற்றவைகள் மறந்தாலும், உன்னை கட்டினவைகள் உன்னை மறந்தாலும், உன்னை மறவாத ஒரு தேவன் உண்டு என்பதை நீ மறக்காது, நீ மறக்காது. அவன் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், சொல்லி ஆண்டவரே நீர் என்ன மறக்கிறது இல்லை, நானும் உன் மறக்குவேன். நீர் என்ன விடுறதுல, நானும் விடுறதில்லை. ஸ்தோத்திரம். வேற எங்க போறது? அவரை விட்டுட்டு எங்க போறது? அவருக்கு வெளியில ஒரு வாழ்வும் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு அனுமகளே, தாய் நம்மை மறந்தாலும் நம்மை மறவாது ஒரு தேவன் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். எனக்கு சந்தோஷமா என்ன தெரியுமா? யாரும் நம்மை விட்டு விலகலாம், யாரும் ஒரு கட்டத்தில் நம்மை கைவிடலாம். நம்முடைய வாழ்க்கையில அந்த அப்படி அனுபவங்கள் இருக்கு இல்லையா? நாம நம்புனவுக்கு நம்மை கழிவிட்டு இருக்கிறாங்க, நம்புனவுக்கு. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுறது. என்றைக்கு நம்மை ரட்சித்து நம்முடைய கரம் பிடித்தாரோ, நம்மை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். விசுவாசி ஆமே சொன்னேன். அது மாத்திரமா, அனாதி சிநேகித்தான் நான் உன்னை சிநேகித்தேன், காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொண்டார். அனாதி சிநேகிதம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? முடிவில்லாத, அன்எண்டிங், அனாதி சிநேகிதம். அனாதி தேவன் அனாதி சிநேகிதத்தால் சிநேகிக்கிறார். அவர் காரூணியத்தை அழுத்துக் கொண்டார். ஆகவே இந்த உலகத்துல மனுஷனுடைய அன்பு குறைஞ்சு போகுது. ஹலோ, மனுஷனுடைய அன்பு குறைஞ்சு போகும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து அன்புகளும் ஏறும் இறங்கும் கூடும் குறையும் குன்றும் மறையும் மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒருபோதும் மாறாது. ஆகவே என்னை சிநேகிக்கிறதுக்கு என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, என்னை மறவாத ஒரு தெய்வம் உண்டு, என்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் உண்டு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எனக்கு தந்திருக்க ஏன் நான் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கணும்? இப்ப ஒரு காரியம் சொல்ற கவனி, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது உன்னதத்தில் இருந்து பரம சேனை திரள் இந்த பூமியிலே தோன்றி உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷமே பிரியம் என்று முழங்கினது. நன்றாக கவனிங்க, உன்னதத்தில் இருக்கிற பரம சேனை திரள் இந்த பூமிக்கு வந்து உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை. எதுக்குனால் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்ததினால் உன்னதங்களிலே பிதாவுக்கு தேவனுக்கு மகிமை, இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தபடியால் பூமியிலே சமாதானம், இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்தபடியால் மனுஷர் மேலே பிரியம் வெளிப்பட்டது. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது பூமிக்கு சமாதானம் என்று தேவதூதர்களாலே தேவ செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய மனதிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் சொல்றதை கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்றதை கொஞ்சம் சிந்திங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பூமிக்கிலே சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து குறித்து தேவ செய்தி வருகிறது, தேவ தூதன் அறிவிக்கிறானே. அப்படியானா இன்றைக்கு பூமியில் இருக்க அநேக வாழ்விலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பதில் வெளிச்சம். என்ன தெரியுமோ, என்ன தெரியுமோ? சமாதானத்தின் தேவன் என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும், சமாதானத்தின் கர்த்தர் என்றும், சமாதானத்தின் பிரபு என்றும், சமாதானத்தின் காரணர் என்றெல்லாம் சொல்லப்படுகிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை மனுஷர்கள் நிராகரித்தபடியால், இயேசு கிறிஸ்துவை தேவட குமாரனாக தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதபடியால் தேவன் அருளின சமாதானத்தை அவர்கள் இன்று வரைக்கும் பெற முடியாமல் இருக்கிறார்கள். இது குறித்து ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. He paid the price already on the cross because of you and me. எனக்கு அப்படிங்க, நாம் சமாதானமாக வாழ்வதற்குரிய தண்டனை, அந்த கிரயத்தை, நீயும் நானும் சமாதானமாக வாழ்வதற்குரிய கிரயத்தை ஏற்கனவே இயேசு சிலுவையில் செலுத்தி இருக்கிறார். ஆகவே சமாதான வாழ்வுக்கான கிரயத்தை செலுத்தின சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்வில் இருக்கிற அனைத்து பாவங்களும் பஞ்சாய் பறக்கிறது. சோ பாவங்கள் மன்னிக்கப்பட தேவ அதேவ தேவ தேவகுமாரன் நம்ம உள்ளத்திலே வர நம்முடைய உள்ளத்திலே இனம் புரியாத தேவ சமாதானம் நமக்குள்ளே உருவாகிறது. ஆகவே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாமல், தேவகுமாரனை விசுவாசிக்காத எந்த ஒரு மனுஷனுக்கும் மெய்யான தேவ சமாதானம் இல்லை, இல்லை, இல்லை என்று நான் அடித்து சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். ஹலோ, நான் சொல்ல கேளுங்க. ஆண்டவர் இயேசுவை தேவட குமாரனாக விசுவாசித்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாத ஒரு மனுஷனுக்குள்ளே மெய்யான தேவ சமாதானம் இருக்கவே இருக்காது. ஆனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதோ நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம். இப்ப அடுத்த கேள்வி என்னவென்றால், இப்ப அடுத்த கேள்வி என்னவென்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒரு சிலராகிய நமக்குள்ளேயும் சமாதானம் இல்லையே? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேனே, பின்ன ஏன் எனக்குள்ளே சமாதானம் இல்லை என்ற ஒரு கேள்வி உனக்குள்ள எழும்புமாக்குகிறதா? அதையும் நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, தேவன் மாறாதவர். அதே போல தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆண்டவருடைய வசனம் பிழைக்காது. ஆகவே ஆண்டவருடைய வசனம் பிழைக்காதிருக்க, ஆண்டவரும் மாறாதிருக்க, நமக்குள்ளேதான் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வழிகளை விட்டு ஒரு மனுஷன் விலகும் பொழுது அவனுக்குள்ள சமாதானம் குறைந்து போகும். தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனுஷன் மீறும் பொழுது அவனுக்குள்ளே சமாதானம் குண்டி போகும். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவனாக இருந்தால், தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற சமாதானம் நம்மை விட்டு அகண்டு போகிறது. ஏன் தெரியுமோ, நமக்குள்ளே இருக்கிற ஆவி அனுபவம் துக்கப்படுகிறார். ஆவிதான் மேல் சொல்றது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திராகப்பட்ட தேவ ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆவி தேவனுடைய வழியை விட்டு விலகும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை மீறும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது, உள்ளே இருக்கிற ஆவி அனுபவம் துக்கப்படும் பொழுது எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆகவே நான் உனக்கு சொல்றேன், கேள், உன்னை சுத்தி பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதன் மத்தியில் நீ சமாதானமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி என்னவென்றால், உன் நடைகளை உன் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கு, பாவங்களை விட்டு விலகி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடு, தேவ வழித்தலுக்கு விட்டுக் கொடு. இப்படி நீ செய்தும் உன்னுடைய வாழ்விலே சமாதானம் இல்லாட்டால் நான் சவாலா சொல்றேன், என்னை வந்து கேளுங்க, என்ன வந்து கேளுங்க. ஐ நோ வாட் ஐ பிரீச். ஆண்டவரோட வழியில நடந்து தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரோட நெருக்கமாக நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்வில் தேவனுடைய சமாதானம் இருந்தே ஆகும். ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானா எவ்வளவு நலமாக இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல கரபுரண்டு ஓடும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னாரே. என்ன கரிமான தேவனுடைய ஜனமே, என்ன கண்பு ஜனமே, ஆண்டவர் தந்த சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முடிவில்லாத தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த அந்த தேவ சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை இருதயங்களையும் உங்களை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கப்படுதுன்னு சொல்லி வேத்து நாம் வாசிக்கிறோமே. உலகத்தில பணம் இருக்குது, உலகத்தில படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, அறிவு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனால் அவளுக்கு தேவையான நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று அடிக்கடி நான் சுவிசேஷ கூட்டங்களில் பேசுறேன். ஆனால் அதுபோல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி இருந்திருக்க கூடாது, இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீ தேவனுடைய பிள்ளையானது உண்மையான இருந்தால், சத்தியத்தின்படி நீ வாழ்வாயா இருந்தால், தேவனுடைய வழித்தலுக்கு நீ வருவாயா இருந்தால், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாது இருப்பார். நான் அடித்து சொல்வேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறதா, தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்வேன், உன் மனதிலே சமாதானம் குடிகொள்ளும், உன் வாழ்க்கையிலே சமாதானம் நிலைத்திருக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் காரணர், வாழ்க்கை மாறாவிட்டார் நம்முடைய முடிவு படிதாபா இருக்கும். கேட்கிற தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிடுக்கும். ஆண்டவர் இயேசு வரும்பொழுது முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இரண்டாவது காரியம் என்னவென்றால், மத்தேயு 24 அதிகாரம் சீக்கிரம் படிக்கும். மத்தேயு 24 உபயோகமா போவோமே, ரைட். மத்தேயு 24:14 படி. மத்தேயு 24:14
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக
பிரசங்கிக்கப்படும்.
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்,
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று அப்போஸ்தலருக்கு போய் மத்தேயு 24 அதிகாரத்தில் நாம வாசிக்க இரண்டாம் முறை வாசிக்கப்படுது, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன. அப்ப அர்த்தம் என்ன, உலகத்தின் முடிவுக்கும் இயேசுடைய வருகைக்கும் சம்பந்தம் இருக்குது இல்லையா. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினவர் தான், உலகத்தை முடிக்கவும் முடியும் இல்லையா. நான் எடுக்க சொல்றது உண்டு, இஸ் தேர் இஸ் அ பிகினிங், தேர் ஷுட் பி எண்ட். நல்லா கவனிங்க, ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் முடிவு என்பது ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். நான் சொல்றதை கேளுங்க, தொடக்கம் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் முடிவு என்பது ஒன்று இருந்துதான் ஆகப்படும். ஆகவே இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, அதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. இந்த உலகத்தின் முடிவு குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. ஆகவே அப்போஸ்தலர்கள் போய் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன சொல்லி. அதுக்கு பின்பாடுதான் ஆண்டவர் இயேசு உலகத்தின் முடிவை குறித்தும் தன்னுடைய வருகை குறித்தும் 24 அதிகாரம் முழுவதும் மட்டுமல்ல 25 அதிகாரத்தில் சொல்றதுக்கு நான் பார்க்கிறோம். சோ இரண்டாவது வசனம் என்ன பண்றார், இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணும் இரண்டாவது அடையாளம் தெரியுமோ, ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவரும். ஆகவே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கோம். ஹலோ, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், ஆண்டவர் கேட்கிறாரு நான் பேசுகிறேன், பேச சொல்றாரு பேசுறேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் அவர் வரும் வரைக்கும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். சபையுடைய பிரதான கடமை என்ன, சபைக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை என்ன, ராஜ்யத்தின் நற்செய்தியை சுவிசேஷத்தை என்ன சொன்ன அறிவித்துக் கொண்டே இருக்கணும், அவர் வரும் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சபை என்ற நீங்களும் நானும் தான் சபை. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை என்ன, ஆண்டவர் இயேசுடைய ரட்சிப்பின் நற்செய்தியை மற்றவனுக்கு அறிவிக்கிறதாகும். என கருமையாக நீ யோசித்து பாரு, ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷங்கள், யாருக்கு நாம் சுவிசேஷம் அளித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் இதுவரை சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், யாருக்காவது ஒருவருக்காவது நாம் ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லியிருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காக. என கருமையானவர்களே, உனக்கு வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, ஆனா இதை எல்லாவற்றையும் வைத்து நீ கண்ண முடிவா இருந்தால் அவர் வரும்பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போறோம்? ஆகவே நான் சொல்றேன், ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த பணியை, இந்த கட்டளையை ஆண்டவர் தன் தூதர்களுக்கு கொடுக்க இல்லை. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்க தூதர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்திருந்தால் என்னுடைய நம்பிக்கைப்படி வித்தின் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்தையே சுவிசேஷம் மயமாக்கி முடிவித்திருப்பார்கள். ஆனா ஆண்டவர் இந்த மகிமையின் பணியை தேவ தூதர்களையும் கூடாமல் நமக்கு கொடுத்தபடியால் இதை ஒரு பாக்கியமாக கருதி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். என கருமானவர்களே, பேதுரு சொல்லும் பொழுது நாம் செய்கிற இந்த ஊழியத்தை உற்று பார்க்கிறதுக்கு தேவ தூதர்களும் ஆவலாக இருக்கிறார்களா? ஏன் தெரியுமா? ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அனுபவம் தேவ தூதர்களுக்கு இல்லை, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்குது. அவை நாம் செய்கிற இந்த ஊழியத்தை தேவ தூதர்களும் உற்று பார்க்கிறார்களா? கவனித்து பார்க்கலாம். எப்படி சுவிசேஷம் சொல்றோம், எப்படி அவர்களை ரட்சிப்புக்கு நடத்துகிறோம், எப்படி இருநிலை இருக்க ஜனங்களை வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம் என்கின்ற இந்த காரியத்தை தூதர்களும் பரலோகத்திற்கு தூதர்களும் கவனித்து பார்க்கிறார்களா? ஆண்டபடி ஸ்தோத்திரம். அவர்கள் பாவம் நினைச்சா ஏன் தெரியுமா? அவங்க தான் தூதர்கள் ஆயிடுது, அவங்களுக்கு தான் ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோம் வாய்ப்பு இல்ல பாரு. ஆனா நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடியா நாம் தேவாதி தேவனை நோக்கி உரிமையோடு, உறவோடு, அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உரிமையோடு ஆண்டவர் ஆதாதிக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவ்வளவு மகிமையான ஊழியத்தை, இவ்வளவு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் தூதரிடத்தில் கொடுக்காமல் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்க, சபைக்கு ஒப்புக் கொடுத்திருக்க. ஆவே ஆண்டவருடைய சபை, உயிருள்ள சபை, உண்மையுள்ள சபை என்ன செய்யுமா இருந்தால் அது சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கும். ஆவே எனக்கு அறிமானவர்களே, நீ நானும் தான் சபை, நாம் ஒவ்வொரு பேரும் இந்த கடமை இது என்று வேதம் சொல்றது. ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் நண்பனே, நான் சொல்றதை கேளு, தங்கச்சி நான் சொல்றதை கேளு, அக்கா மாதிரி நான் சொல்றதை கேளு, எனக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல தெரியாது, இதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும் மட்டும் நினைக்காது, உனக்கு தெரிஞ்சதை போய் சொல்லப்பா. ஒரு சிறு பிள்ளையை கொண்டும் ஆண்டவர் ஆத்மாக்கள் லட்சுமி கடத்துக்கு நாம் அறிவோமே. எங்க உனக்கு இருக்கிற புத்தி போதும், உனக்கு இருக்கிற இந்த அறிவு போதும், உனக்கு இருக்கிற இந்த ஆற்றல் போதும், உனக்கு இருக்கிற இந்த அனுபவம் போதும், நீ போய் மற்றபடி சொல்லு. ரட்சிக்கு கர்த்தருடையது, சொல்ல சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், ரட்சிக்கிறது கர்த்தருடையது. என கருமானவர்களே, நம்முடைய நாட்கள் குறைந்து போகிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலங்கள் குறைந்து போறது, நம்முடைய வருஷங்கள் குறைந்து போறது, வாய்ப்புகள் குறைந்து போறது. இன்றைக்கு நம்ம நாட்டில் எடுத்து பார்த்து சொன்னா இன்றைக்கு பாஸ்போர்ட்டுக்கு நோத்துக்கு போற எல்லாரும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுக்கப்பட்டு கட்டளை வந்திருக்க நாம் அறிவோமே. அது மாத்திரம் நெட்டில் நான் தட்டி பார்த்தேன், இனிமேல் அங்கு வடக்கு போறதுன்னு சொன்னால் இந்த காரியத்தை நான் கேள்விப்படு. நான் போயிட்டு வந்த அடுத்த வாரம் இந்த சட்டம் அவளுக்கு வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா தோத்திரம். அடுத்த வாரம் இந்த சட்டம் அவளுக்கு வந்திருக்கு. பகற்காலம் இருக்கும் வரைக்கும் கிரியை செய்யும். ஒருவரும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் எது தெரியுமா? சொல்றாரு இல்லையா? ஒருவரும் கிரிய செய்ய முடியாத ராக்காலம், இரண்ட காலம். அது எந்த காலம்? ஆச்சரியம் இல்லை, அந்த காலம் தான் அந்தி கிறிஸ்துடைய காலம், உபத்திரவ காலம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்துவ காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறது முடியாத காரியம். இதை குறித்து புறக்கொண்டாலே பார்ப்போம். இடக்கறிமானவர்களே, அந்த காலத்தில் நாம் இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். இந்த காலம் பகற்காலம், இந்த காலம் நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் சுவிசேஷம் அறிவித்துக்கு என்ன தடை இருக்குது? ஐயா, நீ எங்கேயும் போய் எவருக்கும் சுவிசேஷம் அறிவித்துக்கு என்ன தடை இருக்கு? எந்த போலீஸ்காரன் மறிக்கிறார், எந்த போலீஸ்காரத்தில் பற்றி பெர்மிஷன் எடுக்கணும், யாரை கேட்டு போகணும், நமக்கு தான் எல்லாம் வெளிப்படையா இருக்குது. இந்த காலத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பு நற்செய்தியை நாம் அறிவிக்க முடியும். நான் இன்றைக்கு யோசித்தது விஞ்ஞான வளர்ச்சிக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன் தெரியுமா? வளர்ந்து வந்திருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நாம் பாவித்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அதிகமாக வேகமாக அறிவிக்கக்கூடிய கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய மிஷன் உண்டு, உலகத்தில் எந்தெந்த பகுதிகளில் நாடுகளிலே எந்தெந்த தேசங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்பதை ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. எடுத்து அந்தந்த பகுதிகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. தெரியுமா, இந்த சுவிசேஷம் அறிவிச்சு முடிந்தால் தான் ஆண்டவருடைய வருகை வரும். அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களால் அந்த எந்தெந்த பகுதிகளெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையோ அந்தந்த பகுதியெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கொண்டிருக்கிறது. இப்ப முன்பு தான் ஒருவர் போய்தான் சுவிசேஷத்தை சொல்லணும், இப்ப வீட்டுக்களை இருந்தே சுவிசேஷத்தை கேட்கக்கூடியதாக இருக்குது. கதவை தட்டி இயேசுவை சொல்ல இயேசுபடி சொல்ல வந்திருக்க முடியும் சொன்னா கதவை இழுத்து மூட்டினாங்க. இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே டிவியிலே அவர்களுடைய ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை கேட்கக்கூடியதாக இருக்குது. மனுஷங்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை கேட்க விரும்பும் இல்லாட்டாலும் திரையில இருந்து பார்த்து கர்த்தருடைய நற்செய்தியை கேட்கக்கூடியதாக இருக்குது. எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க, நெட்டில் பார்க்கிறார்கள். வளர்ந்திருக்கிற இந்த விஞ்ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த விஞ்ஞான வளர்ச்சி பவுலுடைய காலத்தில் இருக்குமாக இருந்தார். அப்பப்பா நாம் நினைத்து வித்தின் 24 ஹவர்ஸ் உலகத்தில் எந்த மூளைக்கும் பறக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனா அவர்களோ அவனோ மாசக்கணக்காக கடல்ல பிரயாணம் செஞ்சிருக்கிறான். எனக்கு அருமானவர்களே, இதெல்லாம் குறித்து நாம் அதிகமாக சொல்லுவேன். எனக்கு அருமானவர்களே, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அவர் வரும்பொழுது நாம் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்பர் 3, மூன்றாவது காரியம், அவர் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அடுத்த காரியத்தை நாம் பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். வேகமாக போகவே லூக்கா 21 அதிகாரம் 34 சீக்கிரம் படிங்க.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்குமே எச்சரிக்கையாயிருங்கள்.
நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து வருகை வரும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மூன்று காரியத்தை உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினால சாப்பாடு, அடுத்து என்னங்க வெறியினாலும், அடுத்து என்னங்க லௌகிக கவலைகளாலும் பாரமடையாத எச்சரிக்கையாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் வரும்பொழுது இந்த காரியங்களால பாரமடையாதவர்களாக நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அறிமானவர்கள், பெருந்தண்டி எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, எதையாவது எப்ப பார்த்தாலும் இந்த வாயில் நமக்கு நமக்கு ஆடிட்டே இருக்கு. ஆகவேதான் நமக்கு உபவாசம் ஏதோ தூக்குமடிக்கு போறது போல இருக்கு. உபவாசம் அது எனக்கு உகந்த வாசமே இல்லை. ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? நம்ம சரீரத்தை அப்படி ட்ரெயின் பண்ணிட்டோம். ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் தவறாம போட்டு 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 இதை பழகிட்டோம். இப்ப ஒரு நேரம் சாப்பிடாம இருக்குன்னு சொன்னா கேலாம இருக்கு. இப்பயே அங்க இருக்கிற சிலருக்குல கடிக்குது வயிறு. எப்ப இவர் முடிப்பார், எப்ப இவர் ஆராதனையை முடிப்பார், எப்ப நான் வீட்டை போவேன் தின்றதுக்கு சாப்பிடுறது. ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை தான் இருந்தது. அம்மா கோபாலுக்குள்ள அவளும் சாப்பிடுறதெல்லாம் விழுந்தா, அதை பார்த்தாலே அது வடிவா இருக்குது, அது அழகா இருக்குது, கவச்ச படி இடக்கருப்பாக்களும் 3 வேளையும் போட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிட. சில பேர் 4 தினமும் போடுறாங்களாமே, யாருக்கு தெரியும்? நல்லா தின்னு இந்த தேசத்துல நல்ல சாப்பாடு விட தின்னுங்க. ஆனா ஒரு விஷயம், நம்ம நாட்டுக்கு போய் வாருங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் பார்த்தால் நான் தின்ற சாப்பாடுக்காக ஆண்டவர் சோதரம் பண்ணலாமே. கத்திரிக்கு சோதரம். உங்கள் இருந்து பெருந்துண்ட எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, அது விரும்புற சாப்பாடு. வீட்டுல அம்மா சமைக்கிற சி தங்கச்சி சமைக்கிற அக்கா சமைக்கிறாங்க, அந்த சாப்பாடுல கறியில கறியில கொஞ்சம் உப்பு குறைஞ்சா என்ன சாப்பாடு? என்னத்தை சமைச்சு வச்சிருக்க? தூக்கு வீசுறோம் பாரு, அல்லது முகத்துல அடிக்கிற மாதிரி 2 வார்த்தை பேசு. ஏண்டா எல்லாம் கரெக்டா இருக்கணும், தின்றதுக்கு எல்லாம் சரியா இருக்கணும். டீல சுகர் குறைஞ்சா என்ன போட்டு வச்சிருக்க? எல்லாம் கரெக்டா இருக்கணும். எதுக்கு இத இந்த நாக்க குளிர வச்சு இதுக்குள்ள அனுப்பணும் பாருங்க. இன்று வரைக்கும் எவ்வளவு ரைஸ் எவ்வளவு சோரை சாப்பிட்டுருக்கோம், மூட்டை மூட்டையா தின்றுக்கிறியே. இத்தனை ஆண்டு காலமும் சில பேருக்கு எப்ப சாப்பிட்டாலும் ஒரு நேரம் அவருக்கு சோறு சாப்பிடாட்டா அந்த நேஷனல் ஃபுட் இருக்குல்ல, தேசிய உணவு நம்ம சாப்பிட. இங்க சில பேர் ஆராதனைக்கு வரக்கும் முதலே அதில் அனுப்பிப்பட்டு தான் வருவாங்க. வந்து ஆராதனைக்கு இருக்கும் பொழுது பாட்டு பாடகளை சத்த போட தெரியாது. இப்ப பிரசங்கமான நேரத்தில் என்ன அந்தி அந்தி நேரம் போல கண்கள் இருக்கும் பாருங்க. அரவாசி சூரியன் கீழே இறங்கி மேல இருக்கிறது போல அநேகிட்ட கண்கள் சரியு போருங்க. பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதைத்தான் நான் பாக்குறேன். இத்தனை வருஷமா இத்தனை கண்களை பாக்குறோம் பாருங்க. ஏன் தெரியுமா? அதை அந்த சாப்பிட சோரை உள்ள போட்டுட்டு வந்திருந்தா தூங்காத உள்ளம தூங்குப்பார். அது எது சிலிப்பின் டேப்லெட் மாதிரி தான், அதை போட்டு அந்த திண்ட இயற்கையாகவே வரும் தூக்கம். நான் என்ன செய்யறது, தூக்கம் வருது, ஏன்னா திண்டுட்டு வந்து இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் ஆண்டவரை பார்த்துட்டு இந்த சரத்தை ஒடுக்க முடியாது. உபவாசம் எல்லாம் தூரமாயிட்டது. ஹலோ, நான் உங்க கேக்குறேன், இங்க சபையில மாசத்துல 2 தடவை உபவாசம் கூட நடக்குது, யாருக்கு அது நினைப்பு இருக்கா? நேற்று ஜெபம் பண்ணது பார்த்தா ஆக்களை காணல. ஐயோ, அதிலும் எனக்கு வேதனை, அநேக ஊழியக்காரர்கள் அப்செட், ஆண்டவர் அப்செட்டோ. இப்ப நான் கூப்பிடும் இடத்துல காரணம் கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை அடுக்குவீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா இதே கேள்வி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கும் பொழுது என்ன சொல்ல போறீங்க? நாட்டுக்கிழமை ஆராதனை பாதிரம் போதும், இட் இஸ் எனஃப். எல்லா கொண்டாட்டங்களுக்கும் போ, டைமுக்கு போ. முதல் நாளே எல்லாம் அடுத்து அடுக்கு பண்ணி ஆயத்தம் பண்ணி எல்லாம் அந்த உடுப்பு இந்த உடுப்பு அந்த நகை இந்த நகை சாரி கேட்ட ஷூ அந்த பூச்சி இந்த இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், எவ்ரிதிங் இஸ் ரெடி. எங்க போறோம்? கொண்டாட்டம். இங்க பாருங்க, கொண்டாட்டத்துக்கு போகணும்னு நான் சொல்லல, கொண்டாட்டத்துக்கு போறது பாவம்னு சொல்லல. அதுக்கு அவ்வளவு வேகமாக இருக்கிறோமே, அதுக்கு அவ்வளவு மும்முரமா இருக்கிறோமே. எங்க ஆண்டவர்ட பாதத்துக்கு வர்றதுக்கு அதுவா நமக்கு சந்தோஷம்? தின்றதும் குடிக்கிறதும் அவிசுவாசியோட சேர்ந்து அதுவா நமக்கு சந்தோஷம்? Come to the right place. That is your mistake. Don't lose the presence of God in your life. Peruntindi. Adu maathramilla. Vari. இந்த உலகத்துல பார்த்தா பலர் பலவிதமான வரிகள். இனி ஒவ்வொரு வரியும் குறிச்சு நான் சொல்லிக் கொண்டு போனேன், நேரம் போடு. வரினா அடுத்தது என்னங்க? லௌகிக கவலை. இன்றைக்கு பலருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பல தேவட பிள்ளைகளுக்கு இந்த லௌகிக கவலை. அவரை போல நான் இல்லையே, அவருக்கு இருக்கிறது போல எனக்கு இல்லையே, அவங்க குடும்பத்தை போல என் குடும்பம் இல்லையே, அவற்ற வாழ்க்கை போல என்ற வாழ்க்கை இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே அவங்க இப்படி இப்படி எல்லாம் மற்றவோட வச்சு கும்பே பண்ற பார்த்துட்டு லாபத்துக்குவான். அவட சொல்ற கேளு, ஆண்டவுட ராஜ்யத்துல உனக்கு ஒரு குறைவும் இருக்க. நான் சொல்றதை கேளு, இந்த பூமியில இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போற மகிமைக்கு ஒப்பானது இல்லைன்னு வேத சொல்றது. உனி தேவட வசனத்தை ஏன் நம்புறது இல்லை? அவத கூலி குறுகி போகிறோம். ஏதோ வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவன் போல உலகத்தை போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத கருமானவர்களே, ஆண்டவுடைய வார்த்தை சத்தியம், அவரை அண்டிக் கொள்ற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ உலக கவலைகள் நேரம் போகிறபடியா அடுத்தது தெரியுமா? அவர் வரும்பொழுது நான் பெருக்கப்படிய 3வது ஸ்தானம் என்னவென்றார் திருப்பிக் கொள்வோம். 10:25 மதியத்தை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. 10:25 மதியத்துல 3 உவமைகள் குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த 3 உவமைகளும் ஆண்டவர் இயேசுடைய வருகை குறித்து சொல்ல வருகையோடு சேர்த்து சொல்லப்பட்டது. 24 மதியத்தை சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் மாத்திரம்தான் இயேசுடைய வருகையோடு ஒப்பானது அல்ல. 25 மதியத்தை சொல்லப்பட்டிருக்க 3 உவமைகளும் ஆண்டவர் இயேசுடைய வருகையோடு சம்பந்தப்பட்டது என்பது தயவு செய்து மறந்துடாதீங்க. சரி, இப்ப 1வது உவமையில அந்த 13வது வசனத்தை படிங்க. 25:13 படிங்க.
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
சரி, இங்க பாருங்க, இந்த இந்த 10 கன்னிகள் உவமையில ஆண்டவர் சொன்ன சொல்ல வந்த கீவேர்ட் அதான். நல்லா கவனிங்க, இந்த 10 கன்னிகளின் உவமையில ஆண்டவர் சொன்ன வந்த காரியம் என்ன? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கபடியா விழித்திருங்க. சோ 10 கன்னி உவமைகள் மூலமாக இயேசு சொல்ல வந்த சத்தியம் என்ன? நான் வரப்போகிறது எந்த நாளாவது நாளிகை என்பது உங்களுக்கு தெரியாதபடியா விழித்திருங்க. விழித்திருக்கின்ற அர்த்தம் என்ன? ஆயத்தமா இருக்கு. ஆயத்தமா இருக்கின்ற அர்த்தம் என்ன? சரி, இப்ப என்ன கவனிங்க, இந்த 10 கன்னிகள் உவமையில நல்ல கவனிங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவங்க சொல்லி நம்ம பாக்குறோம். புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவங்க சொல்லி எங்க பிடிக்கப்பட்டது? புத்தி உள்ளவர்கள் தீப்பெட்டியோடு எண்ணெய் வைத்திருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் தீப்பெட்டியில எண்ணெய் வைக்கல. இதுதான் வித்தியாசம். சோ ஆண்டவர் மனவாளன் வரும் பொழுது எண்ணெயோடு தீவட்டிகளை வைத்தவர்கள் ஆண்டவர் இயேசு மனவாடு போக தீவட்டியை வைத்திருந்தாலும் எண்ணெய் இல்லாத இருந்தவர்கள் கைவிடப்பட்டிருந்தார்கள் சொன்னா பாக்குறோமே. இந்த உவமை குறித்து நாம் விவரிக்க வரவில்லை. ஆனால் இயேசு வரும்பொழுது நாம எப்படி இருக்கணும் என்று சொல்ல வருவது சொல்ல அறிந்து கொள்வதற்கு சொல்வதை கவனிங்க. இந்த உவமையின்படி சொல்லப்படுற காரியம் என்ன? தீவட்டி இருந்தது ஆனால் எண்ணெய் இல்லை. சோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னாரு. அப்ப ஜனத்தினால பிறந்ததோட இருந்துடும். ஆனா ஆவினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலர் மனம் திரும்பின அனுபவத்தோடு இருக்கிறார். என்ன செய்த ஞானஸ்தானத்தை தண்ணி ஞானத்தை பெற்று போட இருக்கிறார்கள். பலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை. இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெறாதபடியாத்தான் கற்பனைகளை நாம கருத்தாய் கை கொண்டு நடக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவின் பலம் நமக்குள்ள இல்லாதபடியாத்தான் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக நாம வாழ முடியவில்லை. ஆகவே பரிசுத்தாவின் கூட்டத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் உலகத்தின் சகல உலகத்தை முடிவடைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பது சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார் இல்லையா. ஆகவே நாம சாட்சியாய் வாழ வேண்டும். சத்தியத்தின்படி நாம வாழ வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு அருமான கூட அன்றாட நம்முடைய தனி செபத்திலே அன்றாட நம்முடைய செப ஜீவியத்திலே ஹலோ அன்றாட நம்முடைய செபத்திலே நாம் அடிக்கடி ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்று நிரப்பு. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்று நிரப்பும், உம்முடைய அன்பால் என்று நிரப்பும். இன்றைக்கு சிலருக்கு அழைப்பு இருக்குது, ஆவியின் அபிஷேகமும் இருக்குது, ஆனா அர்ப்பணிப்பு இல்லை. நான் சொல்றதை கவனி, அழைப்பு இருக்குது, ஆவியின் அபிஷேகமும் இருக்குது, அர்ப்பணிப்பு இல்லை. ஆவேதான் ஆண்டவருடைய நோக்கத்தை சரியாக இதுவரை நிறைவேற்ற முடியாமல் அங்கும் பாதி இங்கும் பாதியுமாக இருக்கிறார். இது கொடுத்த பிறகு ஜெபக்குமாரும் அழகாக சொல்ற, அழைப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அர்ப்பணிப்பு இல்லை. அந்த படிதான் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை வைத்து தான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறாரு. கர்த்தருடைய லாபத்துக்கு ஆவியின் நிறைவை பெற்றவளாக இருக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவளாக இருக்கணும். சரி, அடுத்த உண்மையில அடுத்த பாருங்க, அந்த 25 அதிகாரத்தில் அதை படிங்க.
அவனுடைய எஜமான் விரதி உத்தரமாக கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை
அடுத்த தெரியுமா, தாலந்துகளை பிரயோஜனப்படுத்து சொல்ற கேளுங்க. அடுத்து நான் சொல்லுவார காரியம், கர்த்தர் வருகையில நாம குற்றப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்கு உனக்கும் எனக்கும் தேவன் இலவசமாய் கொடுத்த தாளந்துகளை நாம பிரயோஜனப்படுத்தணும். ஆண்டவர் உனக்கு தந்த தாளத்தை சீலையில முடிச்சு வைக்காத, அதை புதைச்சு வைக்காத. அப்படி புதைச்சு வச்சா முடிவு பயங்கரம். வேறென்றால் பொல்லாதவனு சோம்பனுமான ஊழியக்காரன் இவனை கையங்காலம் கட்டி இருள தள்ளுங்க. என்ன கேளுங்க, அந்த ஊழியக்காரன் என்ன கொலை செஞ்சானா, கொள்ளை அடிச்சானா, சபையை குடைச்சானா, குடும்பத்தை கெடுத்தானா? அவன் செஞ்சது ஒன்னே உண்டு, கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்த. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த தாளந்துகளை நாம பயன்படுத்தும்போது வருகை சீக்கிரமாக. ஒருவராவது நான் சொல்ல முடியாது எனக்கு ஒரு தாளந்தும் இல்லை, எல்லாருக்கும் ஏதோ சில தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ராஜ்யத்தின் விருத்திக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்கு நாம் எல்லோரும் தேவன் நமக்கு தந்த தாளந்துகளை பயன்படுத்துமா இருந்தால் சபை ஓகோ என்று வளர்ந்து இன்னும் பல மடங்கு போயிருக்குமே. ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீ கேட்காவிட்டால், இன்றைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தைகளை நீ நம்பாவிட்டால், இன்றைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தைகளை நீ கீழ்படியாவிட்டால், அவர் வரும்பொழுது அவர்கள் எல்லாம் வெளிப்படும் விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து உண்மையில
25-40
இவர்களுக்கு எதை செய்திகளோ அதை எனக்கே செய்தாருங்க. உபமையில ஆண்டவர் சொன்னார், மிகவும் சிறியவர்களாகிய ஏழைகளாகிய எளியவர்களுக்காகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்திகளோ அதையே எனக்கே. ஆகவே உலகத்தின் முடிவில் வரப்போகிற இயேசுவை அல்லது மத்தியாயத்தில் வரப்போகிற இயேசுவை நாம சந்திப்பதற்கு எளியவர்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்களுக்கு நாம் உதவி சேர்வலாக இருக்க வேண்டும். எனக்கு அறிமானவர்களே, தர்ம சேர்வலாக இருக்க வேண்டும். கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு நாம் உதவி சேர்வலாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சுத்தமான இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆட்சிபுரம் என்ற இடத்துல இருக்கிற நான் போயிட்டு வந்த கிட்ட 120 பிள்ளைகள் இதில் போட்டு பார்த்தீங்களா சொன்னாங்க. அந்த 120 பிள்ளைகளுக்கும் ஏதாவது உடுப்புகள் ஏதாவது வாங்கி அனுப்புறதுக்கு ஆண்டவர் சித்தமாக யோசிச்சிருக்கிறேன். இதற்கு முடிந்தவர்கள் உதவி செய்யுங்க. அந்த ஏழை பிள்ளைகளுக்கு என்ன வீட்டில் படுத்திருந்தா மேலே வெள்ளி தெரியும். ஒரு காலத்தில் நீங்க எப்பயாவது போட்டு நான் அட்ரஸ் தார போய் கொஞ்சம் பாருங்க, கேட்டு விசாரிங்க. ஸோ ஆகவே அந்த பிள்ளைகள், அந்த ஏழை பிள்ளைகள் நாம தான் கிறிஸ்துவோடு நச்ச உடுப்புகள் போட்டு என்னெல்லாம். ஸோ அந்த ஏழை பிள்ளைகளை நாம நினைக்கிறது நல்ல, நம்ம இப்படி வச்சிருக்காரு. ஒருவரை நாமும் அந்த நிலைமையில் இருந்தா எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்படியா இந்த நிலைமையில வச்சிருக்க ஆண்டு வரை மறவாம அந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்வோம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில். நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், கிறிஸ்துமஸ்க்கு ஏதாவது உடுப்பில் தான் அனுப்பி ஸ்தோத்திரம். எனக்கு அருமானவர்களே, ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யறவளா இருக்கணும் அவர் வரும்பொழுது. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிப்போமே, படிங்க மார்க் 13, சீக்கிரம் படிங்க 13:34 படிங்க, 32-33 படிங்க, மார்க் 13:32-33.
அந்த நாளையும் அந்த நாளியையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள்.
அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றபடியால் நாம் செய்ய வேண்டிய காரியம் விழித்திருந்து முடிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாத இருக்கும்படியால் நாம் விழித்திருந்து செபிக்கிறவனாக இருக்கணும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் செபிக்கிறது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி, எது எடுத்தாலும் ஒரு ஜெயம் இல்லை, ஒரு வெற்றி இல்லை. ஆண்டவரோடு நாம் செய்கிற ஜெபம் தான் தேவனோடு நாம் உறவாடுறோம். ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை நாம காத்துக்கொள்ள, தேவனோடு இருக்கிற உறவை நாம பாதுகாத்துக்கொள்ள அனுதினமும் ஆண்டவரத்தில் செபிக்கிறவள. வாலிப பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், அலுவல்கள் அதிகமா இருக்கிற அம்மா மாறு, வேலைக்கு போற ஐயா மாருக்கு நான் சொல்ற காரியம் என்னவென்றால், நாம் அனுதினம் நம்முடைய செப வாழ்க்கையை நாம காத்துக்கொள்ள வேணும், தேவனை கிட்டி சேர வேணும். எனக்கு அருமையே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் செபிக்கிறது இல்லை. செபிக்காதவர்களுடைய வீடு, செபிக்காதவருடைய வாழ்க்கை ஒரு வறண்டு போன வனாந்தரம் போல. அவங்க எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உன் ஜெப நேரத்தை களவெடுக்கிறதுக்கு எதுவுக்கும் இடம் கொடுங்காத, உன் ஜெப நேரத்தை எதற்கும் ஈடு வச்சிடாத, அது எதுக்கு நீ விட்டு போடாத. ஆகவே தேவனோடு நீ ஐக்கியமாறு, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதத்தை வாசி. வேதம் வாசிக்கிறது தேவன் நம்மோடு பேசுறது, ஜெபிக்கிறது நாம தேவனோடு பேசு, இதுதான் தேவனோடு உறவாடுறது. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவனோட வழியை போதிக்கிற, ஜெபிக்கிறவர்களுக்கு தேவனோட வழியை காட்டுகிற, ஜெபிக்கிறவர்களை பாவத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற, ஜெபிக்கிறவர்களுக்கு காரியங்கள் ஜெயமாக நடக்க கிருபை செய்யற, ஜெபிக்கிறவர்களை கொண்டு தேவனோட காரியத்தை கட்டுறாரு செய்கிறார். ஆகவே கருமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளா ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வருகை நிச்சயம், அது சத்தியம். அவர் வரும்பொழுது நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாவது நாம் யாவரும் எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.